நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்பிஏ மீம் ஸ்கூலின் பாட்காஸ்ட். நோட் பண்றா நோட் பண்றா நிகழ்ச்சியை வழங்குவது கேட் மற்றும் ரோபோ.
எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுட்டு இருக்குது நோட் பண்றா நோட் பண்றா, இது எம்பிஏ மீம் ஸ்கூல் பாட்காஸ்ட். உங்களோட யார் இணைஞ்சிருக்கான்னு பாத்தீங்க அப்படின்னா ரோபோ அண்ட் கேட் இணைஞ்சிருக்கோம். வாரம் வாரம் நாங்க வந்து நோட் பண்றா பண்ணிட்டு இருக்கோம். வாரம் வாரம் நடக்கிற நியூஸ் இன்சைட்ஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் அவங்க வந்து உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த வாரம் நடந்ததை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். சொல்லுங்க ரோபோ, எப்படி போச்சு இந்த வாரம்?
வணக்கம் கேட். இந்த வாரமே வந்து மிக்சட் ரியாக்ஷன்ஸ் தான். மொத்தமா என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, ஸோ மெயினா வந்து நம்ம ஆக்சுவலா போன வாரத்தோட கண்டினியூஷன் நியூஸ் வந்து பாத்துருவோம் கேட்டு. நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா, இப்ப ஜோஹோ வந்து இந்த தென்காசி மாடல் வந்து அவங்க ரெப்ளிகேட் பண்ண போறாங்க 100 டிஸ்ட்ரிக்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இப்ப என்ன ட்ரெண்ட் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இந்த மிட் சைஸ்ட் ஐடி ஃபர்ம்ஸ் சொல்லுவோம்ல, அதாவது இவங்க இந்த பிக் ஃபோரா இருக்க மாட்டாங்க, பிக் ஃபோருக்கு கீழே இருக்க அடுத்த செட் ஆஃப் ஐடி ஃபர்ம்ஸ்.
ஜோஹோவே இப்ப அந்த மாதிரி இருக்கா?
இல்ல இல்ல, ஜோஹோவை சொல்லல, அது மாதிரி இருக்க மத்த ஐடி ஃபர்ம்ஸ் இருக்குல்ல, நாளைக்கு ஏதாவது கடிச்சு வச்சிருவானுங்க வந்து நம்மள, என்னடா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா கேட்டு, இப்ப வந்து இந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வந்து ரொம்ப செட்டில் ஆயிட்டாங்களே, இப்போ ஒரு மாதிரி நாங்க ஆபீஸ்க்கு வந்து வரல, அவங்க இப்ப வேலையை வேற எங்கேயோ தேடினாலுமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கா அப்படின்ற மாதிரி தானே கேட்கறாங்க. அதனால இப்ப இந்த சின்ன ஐடி ஃபர்ம்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, சின்ன சின்ன டவுன்ஸ்ல வந்து அவங்களோட ஆபீஸ் வந்து செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா ஆல்ரெடி. முக்கியமான பிளேசஸ் வந்து எதெல்லாம்னா, மதுரை, திருநெல்வேலி இந்த மாதிரி இடங்கள் இருக்குல்ல, கோயம்புத்தூர்,
ஆமா
இந்த மாதிரி இடங்கள்ல வந்து அவங்க ஆல்ரெடி வந்து ஆபீசஸ் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களான்னு கேட்டு. இது உண்மையிலேயே நான் ஒரு நல்ல விஷயமா பாக்குறேன். ஸோ இனிமேல் வந்து இந்த சென்னையை நோக்கி போறோன்றது இல்லாம, அடுத்தது வந்து அது உடஞ்சு மதுரையை நோக்கி போனா போதும், திருநெல்வேலி நோக்கி போனா போதும், நம்மளுக்கு ஒரு ஐடி கம்பெனில வேலை கிடைச்சிரும். அது நல்ல ஐடி கம்பெனில சொல்றேன். இப்ப ஏன்னா இன்னொன்னு என்னன்னா, இந்த இடங்களை சுத்தி ஆல்ரெடி நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குல்ல, ஸோ அவங்களுக்கு அந்த ஆக்சஸ் டு டேலண்ட்டும் வந்து ரொம்ப வசதியா போச்சு. ஜஸ்ட் பிகாஸ் அங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்காக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஆபீஸ் போடல, இப்படி எல்லா ஃபேக்டர்ஸையும் பார்த்து டிசைட் பண்ணி அவங்க வந்து அடுத்தடுத்த சிட்டிஸ்க்கு வந்து நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம இந்த ட்ரெண்ட் பார்த்தோம் இல்லையா, ஒர்க் ஃப்ரம் ஹோமை விட்டு நிறைய எம்ப்ளாயிஸ் வந்து வரமாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒர்க் ஃப்ரம் எனிவேர் அப்படின்னு வந்ததுனால இந்த ஒரு இதை வந்து எடுத்திருக்காங்க கேட்டு எம்ப்ளாயிஸ், நம்ம வந்து லெட்ஸ் கோ டு வேர் ஆர் பீப்புள் ஆர் அப்படின்ற மாதிரி.
இந்த வாரம் வந்து ஒரு ஒரு ரத்த சரித்திரம் ரத்த சரித்திரம் மாதிரி ஒரு குற்றமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கிரிப்டோ கரன்சியோட மதிப்பு, டோட்டல் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் கிரிப்டோ கரன்சி கிராஷ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 70% வந்து இதாயிருக்கு. இது வந்து ஜிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்மு ரோபோ, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 70% கீழே வந்து அதோட யூசர் இது வந்து இதாயிருக்கு. இது ஆஃப்டர் டிடிஎஸ் அனௌன்ஸ் பண்ணக்கப்புறம் நடந்த ஒரு டிப்பு மாதிரி இருக்கு, சரிங்களா? அதே மாதிரி 83% ட்ரேடர்ஸ் ஆட்ரிபியூட் இருக்குல்ல, அந்த ட்ரேடிங் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு, ட்ரேடர்ஸ் ஆட்ரிபியூட் அது போலது, சரிங்களா? அது வந்து 83% வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த டேக்ஸ் அறிவிச்சதுக்கு அப்புறம் டிக்ரீஸ் ஆயிருக்கு. இது இது இந்த தகவல்லாம் போக, கிரிப்டோ கரன்சியில் வந்து எந்த வயசுக்குள்ள இருக்கவங்க அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் போடுறாங்க அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. 41% கொண்டு அதிகமான சதவீதமான பங்கை வச்சு முதலிடத்தை பிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 25 வயதிலிருந்து 36 வயதிற்குள்ள இருக்கும் மனிதர்கள் வந்து
பார்த்தீங்கன்னா
34 வயதுல இருக்கவங்க வந்து முதலிடத்தை பிடிக்கிறாங்க. 35 வயசுலேருந்து 44 வயசுல இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாவது இடத்தை பிடிக்கிறாங்க. 18 வயசுலேருந்து 24 வயசுல இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா 16 மூணாவது இடத்தை பிடிக்கிறாங்க. இதுலேருந்தே தெரியுது இந்த ஆஃபீஸில் போயிட்டு இப்போ தான் அந்த நான் முகாலில் கார்த்திக் மாதிரி நம்மளோட வாழ்க்கையை ஆரம்பிக்கும் நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் தான் இதில் போய் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இதில் கிரிப்டோல் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. கிரிப்டோ நிறைய பேர் இப்போ சென்டிமெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இட் வில் பவுன்ஸ் பேக் அப்படின்னு சில பேர் சொன்னாலும், ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக்சட் ரியாக்ஷன் தான் அதுலேயும் இருக்குது கிரிப்டோட நிலைமையில.
எனக்கு கிரிப்டோ சரியான கடுப்பேற்றுற மாதிரி ஒரு வேலை வந்து இந்த வாரம் கவர்மெண்ட் பண்ணாங்க. இது நம்ம முதல்ல ரொம்ப ஏர்லியாகவே சொன்னது, கிரிப்டோக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே பெருசாக அவங்க ஃபார்ம் பண்ணல அந்த டைமில், அதுக்குள்ளேயும் என்ன அவசரம் அவங்களுக்கு டாக்ஸ் போடுறது அப்படின்னு கேட்டோம்ல.
இல்லங்க அது போட்டா சரிதாங்க டாக்ஸ். என்னங்க நீங்க திரும்ப திரும்ப அதே சொல்றீங்க?
இல்லங்க அது இப்ப என்ன தெரியுமா சொல்றாங்க, டாக்ஸ் இல்லைங்க சொல்ல போறாங்க, ஆர்பிஐ வந்து கிரிப்டோ வந்து ப்ராஹிபிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்களா, உலக நாடுகள்ட்ட வந்து சப்போர்ட் கேட்டு இருக்காங்க, வா ஒன்றிணைவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
அது உலக நாடுகள் ஒன்றிணைந்தால்தான் இது முடியும், இல்லைன்னா அது முடியாது. உலக நாடுகள்லாம் சேர்ந்து வேணா ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ள வந்தாதான் வந்து கிரிப்டோவை வந்து கிரிப்டோவையும் வந்து ஒரு மணிவா உள்ள கன்வெர்ட் பண்ணி அதையும் ஒரு கவர்மெண்ட் ரெகுலேஷனுக்குள்ள எப்படிலாம் கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரியான வேலையில இறங்குறதுக்கு ட்ரை பண்றாங்க. பட் ஆனா கிரிப்டோங்கிறது அது ஒரு டீசென்ட்ரலைஸ்டான மீடியம் தானே, அதை எப்படி அவங்க வந்து அது அதை இது பண்ண முடியும், அது கஷ்டம். அது ரொம்ப
அவங்களுக்கு அதான் ரெகுலேஷன்ஸ்க்குள்ள கொண்டு வரணும்னு பாக்குறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. இதை வந்து நாங்க ப்ராஃபிட் பண்ணலான் இருக்கோம் அப்படின்னு இப்ப சொல்லியிருக்காங்க. இதைத்தான் நம்ம ஸ்டார்டிங்ல கேட்டது, ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டுட்டு அப்படியே கிராஜுவலா நீங்க அடுத்தடுத்தது பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம. இன்னொன்னு இந்த வாரம் தான் ருப்பி வந்து அந்த 80 ருபி மார்க்கெட் டச் பண்ணுதுன்னு நினைக்கிறேன்.
ஆமா சைக்காலஜிக்கல் பேரியர் வந்து எப்பவுமே ஒரு சைக்காலஜிக்கல் பேரியர் இருக்கும். ஒரு இப்ப பெட்ரோல் விலைன்னு பாத்தீங்க அப்படின்னா 100 ரூபாய்க்கு கீழே அப்படின்றது ஒரு சைக்காலஜிக்கல் பேரியரா இருந்துச்சு, அதுவும் உடஞ்சிச்சு. அடுத்த சைக்காலஜிக்கல் பேரியர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இதுதான், இது இந்த ருப்பியோட வேல்யூ வந்து 80 ரூபா 80 ரூபா அப்படின்றது வந்து இதா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நிறைய இதுல இது பண்ணிருக்காங்க. ஆர்பிஐ கவர்னர் கேட்டா அன்ஹெஜ்டு ஃபண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு அவங்க அங்க அங்கிருந்து இது பண்றாங்க. ஏன்பா இப்படி மாதிரி அன்ஹெஜ்டு ஃபண்ட் அப்படின்னா அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் எதுன்னு பாத்தீங்கன்னா, இது ஆக்சுவலா நம்ம ஃபாரின்ல இருந்து பாரோ வாங்கியிருக்கோம் இல்லையா, எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ் வந்து வெளிநாட்டுல இருந்து நம்ம வாங்குற பாரோயிங்ஸ், அதோட மதிப்பே வந்து பாத்தீங்கன்னா 180 பில்லியன் டாலர்ஸ் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 79 பில்லியன் வந்து பாத்தீங்கன்னா அன்ஹெஜ்டுன்றாங்க. டிஸ்பைட் இஃப் அன்ஹெஜ்டு ஃபண்ட்ஸ் இன் சென்ஸ் இஃப் எனி திங் கோஸ் டவுன் த ஃபண்ட்ஸ் வேல்யூ வில் கோ டவுன் ஆர் இட் வில் அஃபெக்ட் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லாம ஒரு சேஃப்டி வேல்யூவும் இல்லாம இருக்க ஃபண்ட்ஸ் தான் அது. ஸோ இந்த மாதிரி ஃபாரெக்ஸ் ரிசர்வ்னால மட்டும் தான் இப்போ வந்து ஃபாரெக்ஸ் ரிசர்வ் குறையுது இல்லையா.
ஆமாம்
அது குறையிறத வச்சு தான் அவங்க வந்து மணி வேல்யூவை இது வித்ஹோல்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பேசிக்கலி உங்களோட மணி வேல்யூ இப்போ பொதுவாக எப்படி ஏறும் அப்படின்னா, ஒன் ஆஃப் ஃபேக்டர்னா வெளிநாட்டோட பணங்கள் வந்து உங்கள் நாட்டில் முதலீடாகவோ இல்லை உங்கள் நாட்டுக்குள்ள ஒரு அசட்டாகவோ வந்து சேரும்போது உங்களோட பணத்தோட மதிப்போட டாலருக்கு மதிப்பு வந்து உங்களுக்கு கம்மியாகிட்டு வரும் சரிங்களா. இப்போ அந்த பணங்கள் வெளியே போக 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 என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பணம் வந்து உங்களோட மதிப்பு காசோட மதிப்பு இழந்துகிட்டே வருவீங்க. ஸோ அதனால ஃபாரெக்ஸ் ரிசர்வை எடுத்து அதை வெளியே விட்டு அங்கே ஹோல்ட் பண்ண பார்க்குறாங்க சரிங்களா. அந்த மாதிரி பணத்தோட மதிப்பு வந்து இது பண்ணுறாங்க. இப்போ ஆர்பிஐ கூட சொன்னாங்கன்னா 100 பில்லியன் டாலர் வரை இன்னும் எங்களால் வந்து இது பண்ண முடியும் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்லேருந்து இது பண்ண முடியும்
அப்படின்னு. இருக்குது 580ஆ
570 வந்துருச்சு.
இதுல வந்து நாங்க we may spend 100 million more to defend ரூபின்னு சொல்லிருக்காங்க. எனக்கு இது எங்க போய் முடிய போகுதுன்னு
அது என்ன கணக்குன்னு தெரியல, அவங்களுக்கு தான் தெரியும் போல அந்த கணக்கு.
என்ன கணக்கு வச்சு எனக்கு 100 பில்லியன் சொன்னாங்கன்றதோ எனக்கு புரியல கடைசி வரைக்கும். ஏன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கே ரொம்ப இதாக தான் கேட்டிருக்கோம், அந்த விண்டரா ஏதோன்னு சொன்னாங்களே அந்த ஸ்டார்ட் அப் இதில், அதை தாண்டற வரைக்கும் இவங்க எப்படி இந்த 100 பில்லியன் வச்சு டிஃபெண்ட் பண்ண போறேன்னு சொல்றது வந்து எனக்கு தெரியல. இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா ஒர்க் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும்.
ஆமா அதுவும் இல்லாம நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் நம்ம பாட்காஸ்ட்ல ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா டெஸ்லா வந்து இப்போ அவங்களோட பிட்காயின் மணியில கொஞ்சம் வெளியெடுத்தாங்க அப்படின்ற நியூஸை சொல்லிருந்தோம் எனக்கும் ஃபீல் ஆகுது. இப்போ வந்து அந்த நியூஸ சரியா கேட்டிருந்த யாராச்சும் ஒரு கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்டரா இருந்து நம்ம பாட்காஸ்ட கேட்டிருந்தாங்க அப்படின்னா நாம இன்னைக்கு பேசின அந்த டேட்டாக்கள்ல இருந்து அவங்களோட பாதிப்பு குறைஞ்சிருக்கும். ஸோ இதுதான் இப்படிதான் நீங்க இதை செயல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் சரிங்களா. ஆமா ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்தேன், நான் வந்து அன்னைக்கு கிரிப்டோல இருந்து பணத்தை எடுங்க அப்படிலாம் எதுவும் சொல்லவே இல்லை. ஆனா அது எப்பயும் சொல்லவும் மாட்டோம். இங்க இருக்க டேட்டாவை நீங்க எப்படி சொல்ற விஷயத்த நீங்க எப்படி அதை கரெக்டா கிராஸ் பண்ணி நீங்க எடுக்கிற டிசிஷன் வந்து நீங்க கரெக்டா எடுத்திருந்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நான் இப்ப வாசிச்ச சில கிரிப்டோ சம்மந்தப்பட்ட நிலவரம் மார்க்கெட் நிலவரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாஸான நிலவரத்துலதான் இப்ப இருக்கு. ஸோ அந்த லாஸான நிலவரத்துல இருந்து நீங்க தப்பிச்சிருந்துருக்கலாம். இஃப் யூ டுக் அ டிசிஷன் பேஸ்ட் அப்பான் த என்ன சொல்றது இன்ஃபர்மேஷன் யூ ஆர் பாசிங் இயர் பட் த டிசிஷன் இஸ் ஆல்வேஸ் ஷுட் பி யுவர் ஓன். அதில் அதனால தான் நான் வந்து டெஸ்ட்லாம் காசு வெளியே எடுத்துட்டாரு நீங்கள் வெளியெடுங்கன்னு அப்போ நான் சொல்லலை, அந்த டிசிஷன் நீங்களாக எடுக்கணும் அப்படின்றது அதுதான் வந்து இந்த பாட்காஸ்டோட நோக்கம். அதை கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வு இந்த வாரம் என்ன, ஒரே 5G தான் போயிட்டு இருக்கு, என்ன நடக்குது 5G உலகத்துல?
5G என்ன, அது இந்த வந்துருச்சு அந்த வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆக்ஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு, அதோட பிரைஸ் வந்து ஒரு 20% அதிகமா இருக்குன்ற மாதிரி தான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இப்ப இருக்க இதோட அது எப்படியும் ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு தான் இப்ப கிடைக்க போகுது. சோ எல்லாருக்கும் அது இன்னும் நம்ம ஊர்ல 4G ஒழுங்கா அதால
இது 5G ஆக்சுவலா என்ன மேட்டர்னா மார்க்கெட் இஸ் ரெடி டு பேர் 5G அப்படின்றாங்க. ரோபோ ரைட்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா 139 மொபைல் போன்ஸ் வெரைட்டி ஆஃப் மாடல்ஸ் இருக்குல்ல, இப்போ வந்து பாத்தீங்கன்னா 139 மொபைல் போன் வெரைட்டிஸ் மாடல் சொல்றாங்க இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா 5G இருக்கான் கரண்ட்லி அவைலபிளா. வெரைட்டினா இது இந்த மாடல் தான் சொல்றேன், இந்த விவோ V9 இந்த மாதிரிலாம் சொல்றாங்களா 1T 1+T அப்படின்றதுல 139 மொபைல் போன் வெரைட்டிஸ் வந்து மார்க்கெட்ல இருக்கான். ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஃபார் 5G மொபைல் வந்து பாத்தீங்கன்னா 12,000 ஆரம்பிக்கிற அளவுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
இல்ல ஆக்சுவலா நான் ஒரு டேட்டா பார்த்தேன் கேட்டு, இது இந்த Z5 வந்து ஒரு கன்சியூமர் இன்சைட்ஸ் டேட்டா ஒன்று விட்டுருந்தான். அந்த ரிப்போர்ட்டோட பேர் வந்து Z5 இன்டெலிஜென்ஸ் மானிட்டர் ஸ்மார்ட் போன் கன்சியூமர் இன்சைட்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ் ரிப்போர்ட் அப்படின்ற ரிப்போர்ட். அது அதுல நம்ம சொன்னோம்ல லிசனர்ஸ் வந்து நீங்க நோட் பண்ணி பாருங்க, எல்லாருமே வந்து அதாவது 2013-17 நான் போன் வாங்கினப்பெல்லாம் அந்த மோட்ரோலா போன் தான் ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ஹிட் ஆனது, அந்த G2 ஏதோ ஒண்ணு. அதோட ரேட் வந்து 12-15,000 தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், அந்த ரேஞ்சுக்குள்ள இருந்துச்சு. அப்ப அதுதான் வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் போன் மாதிரி, அப்பலாம் இந்த மிடில் கிளாஸ்ல ஒரு போன் நல்ல போன் ஆகணும்னா மோட்டோ G2 அப்படின்ற மாதிரி இருந்துச்சுல. அதை நம்ம சொல்லியிருந்தோம், எல்லாரும் நோட் பண்ணி பாருங்க. இப்ப அந்த மாதிரி செக்மெண்ட் போன்ஸோட பிரைஸ் வந்து 20,000 கொண்டு வந்துட்டாங்க. இப்ப என்ன தெரியுமா இருக்கு ஆக்சுவலா, 2 out of 5 OTT viewers intend to purchase a phone worth more than 30,000. அந்த இதுக்கு போயிட்டாங்களாம், அவங்க வாங்குற ஏஜ் குரூப் வந்து 35-44, 5-2 வந்து 30,000 ஃபோன் வச்சிருக்கிறதுக்கு போயிருக்காங்க அந்த ஓடிடி வியூவர்ஸ். அந்த சில அருமையான டேட்டாக்களும் கிடைச்சிச்சு. ஒரு ஃபோனை வாங்குறத அவங்க எதை வச்சு தெரியுமா டிசைட் பண்றாங்க, 40% ஆஃப் த பீப்புள் வந்து பிராண்டை வச்சு தான் டிசைட் பண்றாங்களாம் இந்த ஃபோன் வந்து நம்ம வாங்கலாமா வேணாமா அப்படின்றது. அதனாலதான் அந்த பிராண்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்து, ஏன்னா போன்ல வந்து ஆல்டர்னேட்டிவ்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்கு ஆக்சுவலா. இன்னைக்கு கம்பாரிசன் வெப்சைட்ஸ் வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சுல, டக்குன்னு நீங்க போட்டு பாத்தீங்கன்னா 2-3 போனை பக்கத்துல வச்சு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாம் கம்பாரிசன் வந்துடும், எது பெட்டர் இருக்கு. அவனே வந்து ஒரு என்ன ஸ்பெக் ஸ்கோர்னு சொல்லிட்டு அவனே ஒரு ஸ்கோர் கொடுத்துருவான். ஸோ நம்ம ஆப்வியஸ்லி என்ன இருக்குனா இந்த பட்ஜெட்ல வாங்குறோம், இது வாங்கலாமா அது வாங்கலாமான்றது அந்த இடத்துல டிசைட் பண்ணிடலாம்ல. ஸோ ஒரு பிராண்ட் வந்து பிளேஸ் அ பிக் ரோல் இன் பையிங் அ ஸ்மார்ட் போன். அண்ட் இன்னொன்று என்னன்னா, 2 வருஷத்துல அடுத்தடுத்து அவங்க ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்களாம் கேட்டு ஃபோன்ஸை. ஸோ யாருமே வந்து 2 வருஷத்துக்கு மேல ஃபோன்ஸ் வந்து, அது எவ்வளோ பெரிய ஃபோனாக இருந்தாலும் சரி 2 வருஷத்துக்கு மேல பெருசாக யாரும் ஃபோன்ஸ் வந்து வச்சுக்கிறது இல்லையா, அடுத்தடுத்து அதே இதில் வந்து அந்த நியூ மாடல்னு இறக்குவாங்களே. ஸோ இது மாதிரி வந்து இறக்கிட்டே இருக்காங்க. மென்னுக்கும் உமனுக்கும் ஒரு அருமையான இன்சைட்ஸ் ஒன்று சொல்லியிருந்தாங்க, பசங்க வந்து ரொம்ப பிராண்ட் ட்ரிவனாக இருக்காங்களாம் மொபைல் ஃபோன்ஸ் வந்து வாங்குறப்ப. ஆனால் அதே இது வந்து ஆமாம் மென்னு விமன் வந்து எப்படி இருக்காங்கன்னா ரொம்ப பிரைஸ் கான்சியஸா இருக்காங்களாம் கேட்டு, அவங்க ரொம்ப பிரைஸ் பார்த்துட்டு அந்த டீல் வந்து ஓகேவா இருக்கா அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம்தான் வந்து போனே வாங்குறாங்களாம். பசங்களுக்கு வந்து பிராண்ட் இதா இருந்தா அது ஒரு மெயின் ஃபேக்டரா பாக்குறாங்க, இவங்க வந்து பிரைஸ் இதை வந்து ஒரு மெயின் ஃபேக்டரா பாக்குறாங்க.
மெஜாரிட்டி ஆஃப் தி ஏர்னிங்ஸ் வந்து ரைட் நவ் கரண்ட் சிச்சுவேஷன்ல ஈல்ட் பை மென்னு, ஏனிங்ஸ் ஈல்டு பை மென்னா இருக்கு. ஆனா அவங்க தே ஆர் மோர் கான்சியஸ்ட் அபவுட் பிராண்ட்ஸ். ஏனிங்ஸ் ஈல்டு பை த பாப்புலர் ஓவரால் மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன்ஸ் ஏனிங்ஸ் ஈல்டு அப்படின்றதுல அந்த இதை பார்த்தோம் அப்படின்னா அதுல உமன் வந்து கம்மியா தான் இருக்காங்க. ஏன்னா நான் சும்மா அதை சொல்லல, நான் என்னன்னா சும்மா நீங்க சொல்றீங்களா பிரதர் அப்படின்ற மாதிரிலாம் கேட்காதீங்க. less than 25% ஆஃப் த உமன் கிராஜுவேட்ஸ் ஆர் எம்ப்ளாய்டு சரிங்களா. கிராஜுவேட் ஆகிற ஆண்கள் பெண்கள் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 72 தான் வந்து எம்ப்ளாய் ஆகிறாங்க, 72% மென் எம்ப்ளாய் ஆகிறாங்க. அதிலே வந்து உமன் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 23%, நாட் ஈவன் ஹாஃப் ஆஃப் த இது. அந்த அந்த டேட்டா இங்கே ஆக்சுவலாக ஒரு இந்த உமனோட இது ரிலேட்டடாக இருக்கிறது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஆப்வியஸ்லி எம்ப்ளாய்மெண்ட் ஆகிறவங்க தான் வேலைக்கு போகிறாங்க காசம்பாருக்கு தெரியுது. அந்த டேட்டாவும் வச்சு பார்க்குறப்போ the one who earns money is more conscious about brand, but one who doesn't earn money is more conscious about price. அப்படின்றப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, the one who earns money doesn't manage the money. அதுல இருந்து இது கிளியரா, ஆமா இது கிளியர் கட்டா இந்த டேட்டா, ரெண்டு டேட்டா நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, காசு சம்பாதிக்கிறவன் பிராண்ட் ரொம்ப பிராண்ட் கான்சியஸா இருக்கான், அதே சமயத்துல உமன் வந்து பிரைஸ் கான்சியஸா இருக்காங்க. அப்படின்றப்போ இந்த டேட்டாவும் அந்த மாதிரியும் வச்சு பாக்குறப்போ ஆப்வியஸா வந்து உமன் ஆர் மோர் மேபி அவங்க காசு சம்பாதிக்கலைங்கிறதும் ஒரு காரணமா இருக்கு இதுல, அவங்களோட அதுவும் ஒரு பாயிண்ட் தான் இல்ல.
அவங்க வொர்க் ஃபோர்ஸ்க்குள்ள வரதே பெருசுன்ற மாதிரி இருக்கு உமன் வந்து ஆக்சுவலா.
அதான் அதுவும் ஒரு பாயிண்ட் தான் இங்க காட்டுது ஆக்சுவலா. இன்னொரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா அதுவும் தான் காட்டுது, இங்க அவங்க கிட்ட காசு இல்ல அதனால அவங்க வந்து இதா இருக்காங்க அப்படின்றது. அதனால அதையும் இதா சொல்லணும். நம்ம ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கணிசமான லெவல்ல இருக்கு ரொம்ப, கம்பேர் டு
வொர்க் ஃபோர்ஸ் இதுவா மென் உமன் வொர்க்
ஃபோர்ஸ் ரேஷியோ மென் உமன் இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டீசென்டான இதில் இருக்கோம். 72% நம்ம, அது வந்து பார்த்திங்கன்னா இந்தியனோட இது ஆவரேஜ் லெவலில் நம்ம அட்டென்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி உமன் இது பார்த்திங்க அப்படின்னா கோவா தான் கான்ட்ரிபியூட்ஸ் மோர், சாரி மேகாலயா. இது வந்து மேகாலயா எங்க,
மேகாலயா எங்கடா, அது ஒரு ஓரமாக இருக்குடா, நார்த் ஈஸ்டில் இருக்குது எங்கேயோ,
சாரி சின்ன ஸ்டேட்டுகளாக இருக்கு அது. அந்த சின்ன ஸ்டேட்டுகள் கணக்கில் எடுக்காம பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்கோம். இது 30%, அது டீசென்ட் சொல்ல முடியாது, கேவலமான நிலைமை தான், இன்னும் கூட்டணும். ஏன்னா ஆந்திரப்பிரதேஷ்லாம் 28, லடாக் பார்த்தீங்கன்னா 72% இருக்கு, சின்ன நாடு தான், ஆனால் சின்ன ஸ்டேட்டு தான்.
அதெல்லாம் கணக்கிலே நம்ம எடுத்துக்க முடியாதுரா, அதெல்லாம் சேர்த்தா ஒரு ஸ்டேட்னு கூட வச்சுக்க முடியாதுரா. நார்த் ஈஸ்ட்ல இருக்க எல்லாத்தையும் எடுத்து நீங்க இருக்க இந்த உத்தரப்பிரதேஷ் கர்நாடகா தமிழ்நாடு பாப்புலேஷன் பார்த்தா கூட அவ்வளவு கூட வராதுன்னு நினைக்கிறேன்.
வேலை தேடி போங்க, நிறைய உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ மென் அண்ட் உமன் கான அப்படின்னு சொல்லி
அவங்க அது ஒரு கோலாவே செட் பண்ணிருக்காங்க. சில கம்பெனிஸ்ல நம்ம 50-50 இது மாதிரி கொண்டு வரணும்,
50-50 கொண்டு வரணும். என்னதான் அவங்களுக்கு மிகப்பெரிய பெண்கள் மேல அக்கறை இருக்கோ இல்லையோ அப்படின்றது உண்மை என்னன்னு தெரியலனாலும், அட்லீஸ்ட் உலகத்தோட பார்வையில நான் வந்து ஒரு
ஜெண்டர் ஈக்குவல் கம்பெனி,
ஜெண்டர் ஈக்குவல் கம்பெனியாக காட்டுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால், நினைப்பும் கூட அதை பண்ணினாலும் சரிதான்,
அப்படியாவது பண்ணுங்கன்னு இருக்கு ஆக்சுவலா,
அப்படியாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான நிலைமையில இருந்து பாத்தீங்க அப்படின்னா பரவாயில்ல. அதனால படிச்சுட்டு 25%ன்றப்போ கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. லெஸ் தென் 25 ஆஃப்டர் கிராஜுவேஷன் ஆகவிடுறதே உங்களெல்லாம் கஷ்டம். கிராஜுவேஷனும் சரி ஆக விட மாட்டானுங்க, பாதியில எங்கேயாச்சும் கொண்டு போய் இது பண்ணி விட்டுறானுங்க. கிராஜுவேஷன் ஆகிட்டு நீங்க இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம்
நிறைய பொண்ணுங்களை படிக்க வைக்கிறதே வந்து படிப்ப முடி கல்யாணம் பண்ணி வைக்கணும், அந்த அதுக்கான ஒரு இடைப்பட்ட காலம் தான் படிக்குன்ற மாதிரி நிறைய பேருக்கு இருக்குது ஆக்சுவலா.
இன்னொரு இது என்னன்னா, நீ படிச்சுக்கிட்டே கல்யாணம் பண்ணே படிக்கலாமா, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கல்யாணம் வச்சிருவாங்க. ஆமாங்க, யூஜி படிச்சுட்டு இருக்க போய் பாதியிலே கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கான அவங்க காம்ப்ரமைஸ் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, அட நம்ம வீட்டுல வந்து நீ படிக்கலாம், எப்பயுமே படிச்சுட்டே இருக்கலாம், நீ வேற என்னவா அப்படின்னு சொல்லி ஒரு காம்ப்ரமைஸை போட்டு யூஜி தேர்ட் இயர்லயோ இதுலயே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மொத்த வீட்டோட ஒர்க்கையும் கொடுத்துடுறது வேற, இதையும் பண்ணிட்டு அந்த பொண்ணு காலேஜுக்கும் போயிட்டு வந்து அதனால வேலைக்கு போய்.
எனக்கு என்ன கேள்வினா கேட்டு, படிச்சு இப்ப என்ன யூஸ் இருக்குன்னு கேக்குறேன். அதனால இவங்க படிக்க வைக்கிறாங்கல்ல, ஒரு டிகிரி வந்து இவங்க கடமைக்குன்னு முடிக்க வைக்கிற மாதிரி இருக்குல்ல, அவங்க படிச்சுட்டு ஒர்க் ஃபோர்ஸ்க்குள்ளயும் விடுறது இல்ல, நீ வீட்டுலயே இருமா பையன் சம்பாதிக்கிறான்.
என் பொண்ணை படிக்க வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரியான அந்த பேசிக் அந்த ஒரு நல்ல நல்ல பேர் வாங்குறது,
அதான் இஸ் இட் சர்விங் தி பர்பஸ்ன்றது அதுவும் ஒண்ணு இருக்குல்ல. வொர்க் ஃபோர்ஸ்க்குள்ள உமன் வர அது நிறைய ஃபேக்டர்ஸ் நம்ம சொல்லலாம், ஏன் வராம போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மென்னால வர முடியுது, பட் உமன்னால வர முடியலாம், அதை ஒரு இதா யாராவது ரிப்போர்ட் மாதிரி எடுத்து சீக்கிரம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஏன்னா ஒரு ஸ்டடி ஒண்ணு போட்டிருந்தான் கேட்டு, இந்த டொமஸ்டிக் ஒர்க் பண்ற உமன் இருக்காங்கல்ல, அதாவது வீட்டுல இருக்க முக்காவாசி வேலை வந்து பண்றது அவங்க தான், ஆனா அவங்களுக்கு வந்து சம்பளமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டடி இது பண்ணி போட்டிருந்தாங்க. ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி இங்க வந்து இதை வந்து ஆக்சுவலா நம்ம காலேஜ்ல கூட யாரோ ஒரு ப்ரொஃபஸர் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணாருன்னு நினைக்கிறேன். மார்க்கெட்டிங் இது, அதாவது என்னன்னா நம்ம வந்து இப்ப வீட்டு வேலைக்கு ஒரு ஆளை வச்சோம் அப்படின்னா என்ன கேட்டு, அதாவது துணி துவைக்கிறது, பாத்திரம் வளர்க்கறது, வீடு கழுவுறது, சமைக்கிறது, சோ அவங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறோம்ல.
ஆமா,
இதே இது ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவங்களுக்கு இந்த பே கிடைக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரு. வீட்டு அதே வேலையை தானே அவங்களும் பாக்குறாங்க. Do they get paid for doing that?
At least do they get recognized for doing that as a job? அதோ சில பேர் வந்து ஹவுஸ் மேக்கரா இருக்காங்கல்ல, ஐ மீன் தேர்ந்தெடுத்து போய் ஹவுஸ் மேக்கரா இருக்கவங்கள வந்து அதை ரெக்கக்னைஸ் பண்ணும் இல்லையா, இட் இஸ் அ ஜாப், நான் பாக்குறது இட்ஸ் அ ஜாப் அப்படின்ற மாதிரி.
அதுக்கு அவளுக்கு ஒண்ணுமே கிடைக்காது கடைசி வரைக்கும், கரெக்டா ரெக்கக்னேஷனும் கிடைக்காது. சம்பளம்ன்றது நம்ம எதை வச்சு சொல்றோம்னா, ஒரு வேலைக்கு ஆள் போட்டோம்னா அவங்களுக்கு நம்ம காசு தரோம், ஏன்னா அவங்க பண்ற வேலைக்கு அதுக்கான சம்பளம்னு சொல்லி நம்ம தரோம். வீடு கூட்டுறாங்க, பாத்திரம் வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வீட்டுல இருக்க ஒருத்தவங்க வந்து பல வருஷமா செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க, பட் அவங்களுக்கான இது எதுவுமே கிடைக்கிறது இல்லை. கரெக்டா அததான் வந்து அவங்க இதுல சொல்லியிருந்தாங்க, ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ல வந்து பீப்புள் ஆர் நாட் கெட்டிங் பெய்டு அப்படின்றது. ஆனா இது மாதிரிலாம் கொண்டு வந்தா யோசிச்சு பாருங்களேன், இது பேசுறதுக்கே ஒரு மாதிரி பயங்கரமான டிபேட்டபிள் டாபிக் மாதிரி இருக்கும் சில பேருக்கு. அது எப்படி உங்களுக்கு முடியும்
கொடுத்துட்டா இருக்கா, அது என்ன இன்ஸ்டிடியூஷனா அப்படியே இன்ஸ்டிடியூஷன் மாதிரி ஆயிடாது. அதான் நம்ம வந்து பெண்கள் வந்து இந்த வந்து வேலை பார்க்கணும் சம்பளம் வாங்கணுங்கிறது எல்லாம் எங்களோட இது கிடையாது. சொல்ல வர மேட்டர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அவங்க அந்த இதுலயும் அவங்களுக்கு சரியான ஒரு நியாயம் கிடைக்கலங்கிறது தான். ஆனா கரெக்டான முறை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆண் பெண் ரெண்டு பேரும் சரிசமமா வேலையை பகிர்ந்துகிட்டு ரெண்டு பேரும் வேலைக்கு போறதுங்கிறது தான் ஒரு சரியான ஒரு 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 என்னது ஒரு மேட்டரா இருக்கும். ஸோ பேக் டு த 5G பாத்தீங்கன்னா, ரொம்ப 5G ஒரு புதுசா ஒரு மேட்டர் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. 5G நம்ம வந்து டெலிகாம் கம்பெனிஸ் மட்டும்தான் இன்ட்ரெஸ்டடா இருக்குன்னு
நினைச்சிட்டு இருந்தோம். இருக்கா
அமேசான், AWS, Google.
கூகுள்லாம் சும்மாங்க, அந்த IPL-க்கு அந்த ப்ராட்காஸ்டிங் PDF வாங்குற மாதிரி இதுவும் வாங்கிட்டு போயிடுவாங்க.
ஆக்சுவலா இவங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்ற இது இப்ப அப்ளைலாம் ஒன்றும் பண்ணல, பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ற மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 5G-ஓட இது இருக்கு இல்லையா, 5G வந்து டெலிகாம் கம்பெனிஸ்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 40% ஆஃப் த ரெவன்யூ த்ரூ 5G வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்டர்பிரைஸ் அக்கௌண்ட்ல இருந்து கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி இது பண்றாங்களாம்.
இந்த டேட்டா வந்து
ஆமா ப்ராட்பேண்ட் இந்தியா ஃபோரம்ங்கிறதுல இருந்து இந்த வந்து இது பண்ணி சொல்லிருக்காங்க. ஸோ இது வந்து இன்னொரு இது வந்து என்ன சொல்லுதுன்னா, மற்ற அந்த என்டர்பிரைசஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, இண்டிபெண்ட் ஆஃப் த டெலிகாம் ப்ரொவைடர், சின்னமா அவங்க வந்து ஒரு கேப்டிவ் பிரைவேட் வயர்லெஸ் நெட்ஒர்க் மாதிரி செட்டப் பண்ணி வச்சு அவங்களுக்குன்னு ஒரு சர்டன் நெட்ஒர்க் மாதிரி ரிகார்ட்லெஸ் ஆஃப் த டெலிகாம் ப்ரொவைடர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுறாங்களாம். ஸோ ஒன்ஸ் இந்த இதெல்லாம் முடிச்சோடனே 150 இந்த மாதிரி ப்ரைவேட் கேப்டிவ் வயர்லெஸ் நெட்ஒர்க்ஸ் வந்து செட்டப் பண்ணுற போகிறதா சொல்கிறாங்க. இது வந்து என்டர்பிரைசஸ் வந்து ஸோ என்டர்பிரைசஸ் லைக் மற்ற தனியான என்டர்பிரைசஸ் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு இன்டர்நெட் இருக்கும் தேவைப்படுவதற்கு இல்லையா, ஒரு கிளவுட் சர்வீசிங் கம்பெனி அப்படின்னா அதுக்கு இன்டர்நெட் தேவைப்படும், தட் தே ஹாவ் டு ரிலே ஆன் த டெலிகாம் பவர் இல்லையா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு இதாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தே வாண்ட் டு பி இண்டிபெண்ட் ஆஃப் தம் அப்படின்ற மாதிரி. இப்போ டெலிகாம் ப்ரொவைடர்ஸோட இண்டிபெண்டாக இருக்கனால என்ன ப்ரைஸ் அவங்க வந்து டைரெக்டாக இதுகிட்டருந்து வாங்கிக்கலாம், நெட்ஒர்க் ப்ரொவைடர்ஸ் இந்த ட்ரை அவங்க அந்த இது பண்ணுறாங்கல்ல அவங்ககிட்ட இருந்து இது பண்ணி வாங்கிக்கலாம். இவங்களுக்கு தான் ரொம்ப பெருசாக தேவைப்படாது ரொம்ப. இப்போ இவங்கெல்லாம் அந்த அதானி அம்பானி சாரி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3000 GB அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் ரொம்ப சின்ன அளவில் தானே அவங்க கேட்பாங்க, ரொம்ப என்ன சொல்றது இந்த நெக்லிஜபிள் அமௌண்ட் ஆஃப் த அளவில் தான் இந்த இவங்க கேட்பாங்க ஒரு ஒருத்தவங்களும் சரிங்களா. அதனால இவங்க வந்து டைரெக்டாக அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டாங்க அப்படின்னா பிஸ்னஸ் ஃபார் ரிலையன்ஸோ இல்லை வந்து ஏர்டெல்லோ வந்து அடி வாங்கும். ஏன்னா 40% ஆஃப் த ரெவன்யூ த்ரூ வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அக்கௌண்ட்லேருந்து வரதா இருக்கு சரிங்களா. இப்போ அது அது வேற இங்கே வந்து போயிட்டுருக்கு. மோர் காம்படிஷன் வந்து இந்த வருது வந்துச்சு அப்படின்னா இந்த ப்ரைஸ் கட் டவுன்ஸ் வந்து 5G-ஓட அந்த ஆக்ஷனில் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ப்ரைவேட் நெட்ஒர்க்ஸ் கேட்குறாங்க இல்லையா என்டர்பிரைஸ், அதுக்கு இன்னொரு மெயினான காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தே கேன் பி பெட்டர் மோர் பெட்டர் வித் சைபர் செக்யூரிட்டி ரிலையபிலிட்டி இன் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இன்னொரு பெட்டராக இருக்கும். நாங்கள் வென் வி ஹாவ் அ நெட்ஒர்க் அது டைரெக்டாக எங்களுக்கு வர்றப்போ அதில் இருக்க சைபர் செக்யூரிட்டியும் அது மூலியமாக ரன்னார் அப்ளையன்சஸ் லைக் மிஷின்ஸ் ஃபேக்ட்ரிஸ் இந்த மாதிரி மிஷின்ஸ் இருக்கு அப்படின்னா கீழே சம்டைம்ஸ் மிகப்பெரிய கம்ப்யூட்டர்ஸ் இல்லை சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு நான் வந்து ஏர்டெல் நெட்ஒர்க் வாங்கி ஏர்டெல்லிருந்து எனக்கு வாங்கி எனக்கு போட்டு அப்படின்றத தாண்டி நான் டைரெக்டாக வந்துச்சு அப்படின்னா அது இன்னும் எனக்கு கம்ஃபர்டபுளாக தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. பட் ஆக்ஷன் முடிஞ்சாதான் தெரியும் எவ்வளவு பிரைவேட்டுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்றது. இந்த பிரைவேட்டுக்கு கொடுக்குற மூலியமா என்ன நமக்கு இதுனா மேபி இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட காஸ்ட்டை தான் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு கன்சியூமர்ஸுக்கு. ஏன்னா 40% ஆஃப் த அவங்களோட என்டர்பிரைசஸ்லேருந்து வருதுன்றப்போ என்டர்பிரைசஸ் அதை டைரெக்டாகவே போய் நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னா இவங்க கொடுக்குற அந்த இது இருக்கு இல்லையா இவங்க அந்த டெலிகாம் ப்ரொவைடர்ஸ் வந்து அவங்களோட சார்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஆல்ரெடி 5G வந்து ஒரு 20% டிஃப்ரென்ஸில் வருது அப்படின்னா இந்த மாதிரியான என்டர்பிரைசஸுக்கு தனியாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட மார்க்கெட் கம்மியாயிரும். மார்க்கெட் கம்மி ஆகிற பட்சத்தில் அவங்களோட போட்ட பணத்தை அதிகமாக எடுக்கணுங்கிறதுனால அவங்க வந்து நான் ஆப்வியஸாக வந்து எங்கே வைப்பாங்கன்னா ஆல்ரெடி இருக்க நமக்கு தான் வந்து வைப்பாங்க. ஸோ இது வந்து கன்சியூமர் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆபத்தும் இதில் இருக்குது வைல்டாக. இது வந்து ஹைலி ஷுவராக சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் எவ்வளோ ப்ரொவைட் பண்ண போகிறாங்க ப்ரைவேட் நெட்ஒர்க்ஸ் அப்படின்றது தெரில. இது வந்து ஒரு தகவல்.
உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன். நல்ல செய்தி வந்து என்னன்னா நம்ம எடிபிள் ஆயில் இருக்குல்ல கேட்டு குக்கிங் ஆயில் இருக்குல்ல அந்த என்னது பாம் ஆயிலு சன்ஃப்ளவர் ஆயிலு ரைஸ் பிரான் ஆயில் கிரவுண்ட் ஆயில் எல்லாத்தோட ரேட்டும் வந்து ஆக்சுவலாக குறைஞ்சிருக்கு. இப்போ
குறைஞ்சிருக்கா?
இனிமேல் நீங்க என்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்க போனீங்க அப்படின்னா நீங்க போன தடவை வாங்கினதோட இந்த தடவை வந்து ஒரு 5 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் எம்ஆர்பியில இருந்து குறைஞ்சிருக்கும்.
என்னங்க சொல்றீங்க, என்ன நடந்துச்சு, என்ன ஆச்சு,
என்ன நடந்துச்சா? இது அந்த பிரைசஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருந்தாங்க கேட்டு நம்ம க்ரூட் ஆயில் வந்து இம்போர்ட் பண்ணோம்ல எடிபிள் ஆயில் அதோட பிரைசஸ் வந்து அதிகமா இருந்துச்சு. ஆக்சுவலா கடந்த 2-3 மாசமாவே பாத்தீங்கன்னா ஜூன் மாசத்துலாம் வந்து சன்ஃபிளவர் ஆயில் வந்து 2000 ரூபாய்
அதிகமா இருந்துச்சு. அது குறைஞ்சதுக்கான காரணம் என்னன்னு கேக்குறேன்.
காரணம் வந்து அங்க பிரைஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. அந்த இது என்ன சொல்றது குளோபல் சப்ளை செயின் இருக்குல்ல அங்க இருந்து பிரைஸ் குறைய ஆரம்பிச்சதுனால கவர்மெண்ட் வந்து ஒரு நோட்டிபிகேஷன் மாதிரி எல்லாருக்கும் அனுப்பியிருக்காங்க. அதாவது இம்போர்ட் பண்ற ஆயிலோட பிரைசஸ் வந்து குறைஞ்சிருச்சு, பாஸ் திஸ் ஆன் டு த கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து அதானி வில்மார் வந்து 1 லிட்டருக்கு 30 ரூபா குறைச்சிட்டாங்களாம். ஸோ நீங்க அடுத்த தடவை பாத்தீங்கன்னா எம்ஆர்பி எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அந்த ஆயில்ல ஒரு இன்ஃப்ளேஷன் சொல்றோம்ல இப்போ நம்ம FMCG குட்ஸ்க்கு ஒரு இன்ஃப்ளேஷன் அதுன்னு சொல்றோம்ல.
எஸ்டிமல் சீசன் நோக்கி பிரதம் சதி இல்லையே இது.
இது ஒண்ணாவது குறஞ்சிருக்கேன்னு சந்தோஷப்படலாம்ல அதுக்கு சொல்றேன்.
ஏன் இன்னும் வார் போயிட்டு இருக்கு. ஏன்னா எப்படி குறஞ்சிச்சு எந்த இதனால குறஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி தெரியல. ஆனா வார் போயிட்டு இருந்தாலும் யூரோப் போட்டிருந்த சாங்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மென்மை அடைஞ்சிட்டே வருது அப்படின்னு சொல்றாங்க. மேபி அது ஒரு காரணமா இருக்கலாம் நினைக்கிறேன்.
ஆமா, அதோட ஒரு சோகமான செய்தியும் சொல்லிருவோம். ஸோ இனிமேல் வந்து நீங்க அந்த அரிசி பருப்பு தயிர் அது இதுன்னு நீங்க வாங்க போவீங்க அதுக்கு வந்து 5% GST நீங்க கட்டணும். ஸோ ஒரு சந்தோஷமான செய்தி. ஆமா, எல்லாத்துக்கும் தான் இருக்கு.
எல்லாத்துக்குமா?
ஆமா, எல்லா க்ரோசரியிலடா அந்த லூஸ்ல விக்கிறாங்கல்ல இந்த அரிசி பருப்பு வகைகள் அப்புறம் தான் இந்த தயிர் இதுக்கெல்லாமே தான் ஜிஎஸ்டி போட்டிருக்காங்களே. ஆவின் அமுல் எல்லாருமே பிரைஸ் ஹைக் பண்ணிட்டாங்க. அந்த பேக்டு குட்ஸ்ல அந்த கேட்டகரியில தானே எல்லாமே வருது.
நட்டுல வச்சேன்னு பாத்தியா ராஜ், லட்டுல வச்சேன் அப்படின்ற மாதிரி. ஆயில வச்சேன்னு பாத்தியா ராஜ், அந்த தவிர எல்லாத்துலயும் வச்சேன்.
ஒரு பக்கம் நல்ல செய்தி நம்மளுக்கு இருந்தாலும் இந்த பக்கம் வந்து அடி, சரியான அடி எல்லாத்துலயும். திருமண பக்கம் எல்லாம் ஜிஎஸ்டின்ற மாதிரி இருக்கும். நீங்க அந்த நியூஸ வந்து பாத்தீங்கன்னா தயிர் ஜிஎஸ்டி, இதுக்கு ஜிஎஸ்டி, அரிசிக்கு ஜிஎஸ்டி, சீரியல்ஸ் பல்சஸ் எல்லாத்துக்குமே வந்து ஜிஎஸ்டி போட்டாங்க. ஸோ நீங்க அமுலோ ஆவின் ப்ராடக்ட்ஸோ நீங்க வாங்குறவங்களா இருந்தா அடுத்த நீங்க பாத்தீங்கன்னா அதோட ஹைக் வந்து உங்களுக்கு தெரியும். இந்த குட்ஸுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு
எல்லா பேசிட்டு இருந்தப்போ நீங்க இப்ப அமுல்னு ஒரு அமுல் வந்து பாத்தீங்க அப்படின்னா பல பிரைவேட் கம்பெனிஸ் வந்து இந்த கோவிட் காலகட்டத்தில் வந்து நஷ்டங்கள் அடைஞ்சாலும் சில பிரைவேட் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாபத்தை வந்து ஈட்டிகிட்டு இருந்தாங்க. அதில் பெரும்பாலுமான மிகப்பெரிய கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதானி சொல்லலாம். அவரோட நெட்ஒர்த் வந்து சர்ஜானது டியூரிங் த கோவிட் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 100% மேலே அவரோட நெட்ஒர்த் வந்து சர்ஜ் ஆகிருக்கு. இதே மாதிரியான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கவர்மெண்ட் ஃபேர்ம் ஆர் பப்ளிக் ஃபேர்முக்கும் இது நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அமுலுக்கு நடந்திருக்கு. சின்ஸ் கோவிட்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2020க்கு அப்புறம் வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட 100 SKU வந்து அனௌன்ஸே பண்ணியிருக்காங்க.
SKU ஸ்டாக் கீப்பிங் யூனிட்ஸ்.
ஆமாம். அந்த அமுல் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் எக்ஸ்பான்ஷன் ஸ்ப்ரீல இருக்காங்க. இப்போது அவங்களோட புதுசாக அவங்க அந்த கோவிட் டைமில் மற்ற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுன்னால் வந்து அவதப்பட்டுக்கிட்டு இருந்தப்போ அமுல் மட்டும் பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி பூஸ்டிங் மில்க்குன்ற மாதிரி டர்மரிக் மில்க்கு ஜிஞ்சரிக் மில்க்கு துளசி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ஸ்வீட்ஸுன்ற மாதிரி சில புது புதுவான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து லாக்டவுன் பீரியட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 33 புது ப்ராடக்ட்ஸ் வேரியன்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க.
உண்மையிலே பெரிய விஷயம் தாங்க, லாக்டவுன் டைம்ல இதெல்லாம் பண்ணியிருக்காங்க.
ரொம்பவே பெரிய விஷயம் இது.
ஆமா,
அமுல்ங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப டைவர்சிஃபைடான ப்ராடக்ட்ஸ் இருக்கும். நம்ம அமுல்ங்கிறது ஒன்லி மில்க் ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லாம மாவு, எடிபிள் ஆயில்ஸ், பேக்கரி ப்ராடக்ட்ஸ், கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், ஹை ப்ரோட்டீன் பீவரேஜஸ், சாக்லேட்ஸ், பொட்டேட்டோ பேஸ்டு ப்ராடக்ட்ஸுக்குன்னு சொல்லிட்டு தனியா இது நிறைய அமுல் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா. ஸோ இது இன்னொரு மெயினான ஒரு இது என்னன்னா இது வந்து லாக்டவுன் சமயத்துல இது இப்படி பண்ணதுக்கான மெயினான காரணம் என்னன்னா அவங்களோட ப்ராப்பரான ஒரு மேனேஜ்மெண்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. லாக்டவுன் வந்தாலும் அது எப்படி ஃபோர்க் அதை எப்படி வந்து இந்த சொல்ற இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இக்கட்டான சூழ்நிலையும் எப்படி வந்து நடத்தணும் அப்படின்றதுக்கான விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் ஒரு சுச்சுவேஷன் வந்த உடனே அவங்களும் லாக்டவுன் போயிட்டு இல்லை லாஸ் அப்படின்னு போகாம சின்ஸ் லாக்டவுன்னால வந்து நம்மளுமே ஆவின் வந்து லாஸ் அடைந்த மாதிரி கேள்விப்படல. ஏன்னா வந்து ஈவன் டூரிங் லாக்டவுன்ஸ் வந்து பால் வந்து ரொம்ப அத்தியாவசிய
தேவைங்கிறதுனால
ஆமா அது போயிட்டு தான் இருந்துச்சு. பட் அந்த சமயத்தை இவங்க லெவரேஜ் பண்ணி இந்த மாதிரி பண்ணது வந்து மிகப்பெரிய விஷயம் தான். அது இப்போ அமுல் வந்து ஒரு நாளைக்கு ரோபோ 28 மில்லியன் லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் பெர் டே வந்து ப்ரொக்யூர் பண்றாங்க.
28 மில்லியனா?
தெரியாம
அந்த அளவுக்குலாம் வளரல. ஸோ என்னன்னா 2000 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஓபன் அப் ஆகுது கேட்டு இவங்க ஆபரேஷன்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்றதுனால. அதை சொல்லதான் வந்து நான் வேற எதுவும் சொல்ல, நான் வந்து
எவ்வளவு ஒரு கல்லங்காவட இல்லாத மனசு பாருங்க இந்த ரோபோக்கு மியூசிக் போட்டுக்கங்க.
நான் என்னமோ ஸ்ரீதர் வைபவ் தென்காசி மாடல் எங்கெல்லாம் ரெப்ளிகேட் பண்றாரோ பக்கத்துல ரியல் எஸ்டேட் வாங்கி போட்ட மாதிரி சொல்றீங்களே ஃப்ரெண்ட்ஸ்.
பண்ணாலும் ஆரிபடுறது.
ஆமா, சோ என்ன சொல்லிருக்காங்கன்னா அங்க வந்து பிரசாந்த் கண்டின்னு ஒருத்தர் இருக்காரு, ஹெட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் டாக்ஸ் அக்கவுண்டிங் அண்ட் பேரோல். சோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஜோஹோ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போறாங்களாம் அவங்களோட ஆபரேஷன்ஸ், வேற வேற கண்ட்ரீஸ்க்கு வந்து அவங்க பிரசன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்களாம். ஸோ ஆப்வியஸ்லி ஒரு கம்பெனி வந்து எக்ஸ்பேண்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க டீமையும் பெருசாக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும்ல, அதனால அவங்களுக்கு ஒரு 2000 பேர் இப்ப தேவைப்படுறாங்களாம் கேட்டு ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மோஸ்டா எந்தெந்த டொமைன்ஸ்ல இருக்கு அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், குவாலிட்டி அசஸ்மெண்ட் இன்ஜினியர்ஸ், வெப் டெவலப்பர்ஸ், டிசைனர்ஸ், ப்ராடக்ட் மார்க்கெட்டர்ஸ், ரைட்டர்ஸ், டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர்ஸ் அண்ட் ஆப்வியஸ்லி சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். ஸோ இந்த டொமைன்ல இருக்கவங்களுக்குலாம் வந்து ஜோஹோல வந்து ஒரு கண்ணு வச்சுக்கோங்க, எப்போ இது பண்றாங்க அப்படின்றது எனக்கு தெரியல.
என்னென்ன
சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ், குவாலிட்டி அசஸ்மெண்ட் இன்ஜினியர்ஸ், வெப் டெவலப்பர்ஸ், டிசைனர்ஸ், ப்ராடக்ட் மார்க்கெட்டர்ஸ், ரைட்டர்ஸ், டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர்ஸ், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்.
நீங்க சொன்னதுல 4 டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் டெக் இல்லாம இருக்கு.
நானும் பார்த்தேன் நம்மளுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்த்தேன், ப்ராடக்ட் மார்க்கெட்டரு, ரைட்டரு, சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அவ்வளவுதான் வரும்.
இதை தவிர எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டெக் பேஸ்டா தான் இருக்கும். டெக்னிக்கல் சப்போர்ட்டுமே வந்து ஆமா டெக்னிக்கல் சப்போர்ட்ங்கிறவங்களுக்கே வந்து எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு பேசிக்கான ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் எதிர்பார்ப்பாங்க நினைக்கிறேன்.
அண்ட் இன்னொன்னு என்னன்னா அதே மாதிரி நம்ம டிசிஎஸ் இருக்குல்ல, நான் இந்த மிட் சைஸ் ஐடி ஃபர்ம்ஸ் சொல்லிட்டு பிக் ஃபோரை பத்தி சொல்ல மாட்டேன், அவங்களும் இதே இதை ரெப்ளிகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க கேட்டு. டயர் டூ சிட்டிஸ்ல வந்து அவங்க ஆபீசஸ் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயம். ஸோ ஒவ்வொரு அந்த ஒவ்வொரு நியூ சென்டர்லுமே வந்து ஒரு 10,000 ஸ்டாஃப் வந்து வேலை பார்க்குற மாதிரி இவங்க பண்ற விஷயம் வந்து அது பாக்குறப்ப கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. இது மாதிரி எல்லா ஃபார்ம்ஸும் அடுத்தடுத்த பெரிய ஊருக்கு வர ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே டைவர்சிஃபை ஆயிடும் அந்த ஊருங்க எல்லாம், நல்லாமே ஒரு வளர்ச்சி இருக்கும். ஸோ பார்ப்போம், டிசிஎஸும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் சொல்லுவாங்க. அண்ட் அதே மாதிரி இன்னொன்னு யாரு எக்ஸ்பான்ஷன் மோட்ல போறாங்கன்னா இவங்களாம் அந்த கிளவரஸ்ட் பீப்புள்னு சொல்லுவோம்ல, அந்த கிளவரஸ்ட் பீப்புள் யாருன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் செயின்ஸ் இருக்காங்களே கேட்டு, அதாவது அவங்க மெடிக்கல் டூரிசம்ல வந்து ஒரு கணிசமான அமௌண்ட் வந்து சில ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து சம்பாதிப்பாங்க, சில செயின் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து. இப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த இன்ஃபிளேஷன் வந்து இப்ப அதிகமாயிட்டு இருக்குன்னு நம்ம சொல்றோம்ல, அதனால மக்கள் வந்து டிராவல் பண்ணி வர்றதுக்கு வந்து யோசிக்கிறாங்களாம். ஆப்வியஸ்லி அந்த காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்குல்ல, டிராவல் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றப்ப மக்கள் வர யோசிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு ரெவன்யூ அடிவாங்கல்ல, ஆப்வியஸ்லி இப்படி எல்லாரும் யோசிச்சுட்டு இது பண்ணிட்டு வராமல் இருந்தாங்கன்னா நீங்க ஏன் எங்க ஊருக்கு வரீங்க நாங்க உங்க ஊருக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து மக்கள் இருக்க இடத்த நோக்கி தேடி போறாங்களாம் கேட்டு, அவங்க ஆப்பிரிக்கா மார்க்கெட்லாம் இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லை, அப்போலோ மட்டும் இல்லை, நாராயணா ஹெல்த்து அப்புறம் ஷால்பின்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, எல்லாருமே வந்து எங்க டிமாண்ட் இருக்கு எங்க நம்மளால அந்த அஃபோர்டபுள் ஹெல்த் கேர் வந்து, அது அஃபோர்டபுளா இல்லையான்றது எனக்கு தெரியல, அவங்க அந்த மார்க்கெட்ல வந்து என்ன மாதிரி ப்ரைஸ் பண்ணி கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களுமே ஒரு எக்ஸ்பென்ஷன் மோடுக்குள்ள போறாங்க. மெயின் ரீசன் வந்து இவங்க அந்த இன்ஃபிளேஷன் அண்ட் டிராவலுக்கு வந்து மக்கள் யோசிக்கிறாங்க இங்க வர்றதுக்கு, அண்ட் அங்க ஒரு இவ்வளவு பெரிய மார்க்கெட் இருக்குன்னா வை டோன்ட் வி கேட்டர் தட் மார்க்கெட் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த கண்ட்ரீஸ்லயும் பெனிட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறாங்களா.
இந்த ஹாஸ்பிட்டல்ல பத்தி நீங்க ஒரு மேட்டர் சொன்னதுனால ஹாஸ்பிட்டல்ல இருக்க இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டோட நிலைமை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவலைக்கிடமான நிலைமையில தான் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னு சொல்றேன் கேட்டீங்க அப்படின்னா மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட இம்போர்ட் இருக்கு இல்லையா, நம்ம பண்ற இந்த இறக்குமதி இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பாத்தீங்க அப்படின்னா 41% வந்து சர்ச் ஆகி இட் ஹாஸ் ரீச் டு வந்து பாத்தீங்க அப்படின்னா 63,000 க்ரோர்ஸ் 2021 வந்து பார்த்தீங்கன்னா இதாகிருக்கு. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது எங்கே இருந்து பார்த்தீங்கன்னா 2019 நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைனா கிட்ட இருந்து மட்டுமே 48% இன்க்ரீஸ் ஆகிருக்கு நம்ம வந்து இது பண்ணுறது இம்போர்ட் பண்ணுறது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 9,000 crores இம்போர்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2020 to 2021. இப்போ 2021 to 2021 இம்போர்ட் வந்து எப்படி இதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 13 crores வந்து நம்ம சைனா கிட்டத்தான் பெரும்பாலுமான டிபெண்டன்சி ஆஃப் இம்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைனா கிட்ட தான் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். அதே மாதிரி 44,000 crores போன வருஷத்துல இருந்து 63,000 crores இம்போர்ட் வந்து ஆயிருக்கு. இது வந்து அதிகமான பொருட்களை நம்ம ஏற்றுமதி இறக்குமதி பண்ணியிருக்கோமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கேள்விக்குறி இருக்கும். விலைவாசி அதிகமானனால அதோட தாக்கமும் இதில் அதிகமாக இருக்கும். இன்னொரு மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம என்னென்னலாம் இதில் வந்து இது பண்ணியிருப்போங்க அப்படின்ற இதுக்கு அது இந்த டேட்டா தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக கன்சியூமபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறக்கூடிய இந்த இம்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, மாத்திரை மருந்து அந்த மாதிரி சொல்கிறேன், அது வந்து பார்த்தீங்கன்னா 2016 to 2017 வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம அதிகமாக பண்ணியிருக்கோம். 41% வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமபிள்ஸ் மட்டுமே இம்போர்ட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. டிஸ்போசபிள்ஸ் இந்த ஊசி இந்த ஐவி இந்த இந்த குளுக்கோஸு இந்த இதெல்லாம் ஏற்றுவாங்க இல்லையா, அந்த டிஸ்போசபிள்ஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16% பண்ணியிருந்துருக்கோம். எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35% பண்ணியிருந்துருக்கோம். அப்புறம் இம்ப்ளான்ஸ் இந்த ஹார்ட் இந்த மாதிரி சில இம்ப்ளான்ஸ்லாம் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன் உள்ள இருக்கிறது, அது வந்து பார்த்தீங்கன்னா 3%. சர்ஜிக்கல் இது பார்த்தீங்க அப்படின்னா 2% பண்ணியிருந்திருக்கோம். இப்போ இதே கட் டூ 2021 to 2022 பார்த்தீங்க அப்படின்னா கன்சியூமபிள்ஸ் வந்து 14% டிக்ரீஸ் ஆயிருக்கு. தட் இஸ் ஆக்சுவலி ஒரு நல்ல விஷயம்தான், நமக்கு இங்கே வந்து மாத்திரை மருந்துகளோட இது வந்து நல்ல சேஞ்ச் தெரியுது பாருங்க 17 to 21. ஆனால் வந்து இது வந்து நல்ல விஷயமா எங்கே போக முடியலை அப்படின்னா டிஸ்போசபிளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளே தயாரிக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்மளே கூட நம்ம பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும் போது எபிசோட்லையோ இதுலையோ சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். ஏதாவது வந்து இப்போ ஃபேக்ட்ரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேனுஃபேக்சர் ஃபேப் தயாரிக்கிறதுக்கெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா நோட் பண்ணுறாலேயே நம்ம சொல்லியிருப்போம் இஃப் ஐ ஆம் நாட் ராங். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்போசபிள் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிருச்சு 16%-50%. சரி இதெல்லாம் கம்மியாயிடுச்சுன்னா நம்மளோட டிபெண்டன்சி ஆஃப் இம்போர்ட்டும் கம்மியாக தானே ஆயிருக்கணும் அப்படின்னு பார்த்தா 35%ல இருந்து நம்ம வந்து 64% வந்து எலக்ட்ரானிக் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதாக இருக்கும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப நான் ஒரு அது என்னது அதான் அவங்க என்ன சொல்லுவாங்க ஐயோ பல் டாக்டர் பேர் என்ன சொல்லுவாங்க டென்டிஸ்ட்டு, சாரி டென்டிஸ்ட்டை பார்க்க போயிருந்தேன். பார்த்தீங்கன்னா அது செம சேஞ்ச் ஒரு முன்னாள்லாம் டென்டிஸ்ட் வந்து அந்த 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 எக்யூப்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு இப்போ உங்களுக்கு வாயில் எக்ஸ்ரே எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வாயில் ஒரு குள்ளுக்குள்ளே ஒரு ஒரு இதை பிளேட் மாதிரி வச்சு ஒரு ஃப்ளாஷ் லைட் மாதிரி அடிச்சு அந்த மாதிரிலாம் எக்ஸ்ரே எடுப்பாங்க
சரிங்களா.
இப்போ சம மாடர்ன் ஆயிருச்சு. இப்போலாம் அந்த அதே ஹாஸ்பிட்டல் போகிறேன், நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்தா போதும் உங்களுக்கு மேலே வந்து உங்களுக்கு உங்களை சுற்றி இந்த இந்த சாண்ட்மேன் பார்த்தீங்கன்னா சாண்ட்மேனை மாறுவார்ல அவர் அவரை சுற்றி ஒன்று ஓடுவோம்ல அப்படியே அது மாதிரி சின்னமாக நீங்கள் உட்காந்துப்பீங்க, உங்களை சுற்றி ஒரு லைட் ரேடியோ சுற்றுது அப்படியே உங்களோட பல் செட்டை ஃபுல்லாக அப்படியே ஸ்கேன் பண்ணி எடுத்து காட்டுது உங்களுக்கு என்னென்ன எப்படி அலையும் வச்சிருக்கு எல்லாமே. ஓ மை காட், நான் வந்து அது மாதிரி யோசிச்சேன் என்னோட சமச்சேஞ்ச ஊரில் நம்ம வந்து 2 வருஷத்துக்கு மட்டும் தான் இப்போ லாஸ்ட்டுக்கு போயிருந்தேன் சரிங்களா. அதுக்கப்புறம் இங்கே வந்து ரீசெண்டாக போனேன், நான் கூட ரோபோட கூட சொல்லிட்டு இருந்தேன் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கேனிங்காக இருக்கட்டும் அவங்க இது பண்ணுற அந்த ஓவரால் ஹேண்டில் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப மாடர்னைஸ் ஆகிடுச்சு. அதை பார்த்து ஷாக்காக தான் இருந்தேன், அதை பார்க்க இந்த டேட்டா பார்க்கும் எனக்கு தோணுச்சு ஓகே அப்போ வந்து இதாக தான் இதாக இருந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட இம்போர்ட் இருக்குல்ல ரொம்ப, அது வந்து பார்த்தீங்கன்னா 10% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. முன்னாடி 3% வந்து இம்போர்ட், சாரி இம்போர்ட் 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 தான் வந்து பார்த்தீங்கன்னா இதாக இருக்கு. ஸோ இது வந்து இம்போர்ட் நிலைமை, இதாவது நம்ம நாட்டில் இருக்க மருத்துவ இம்போர்ட் மருத்துவம் சம்மந்தப்பட்ட இம்போர்ட்டோட காம்பாக்டான டேட்டா எதுன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஒரு காம்பாக்ட் அண்ட் காம்ப்ரஹென்சிவ் டேட்டா வந்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். நல்லா இது இருக்குது, இதை வச்சு நீங்கள் வந்து டாக்டர்ஸ் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா பாருங்கள் எது இம்போர்ட்லாம் எடி பண்ணுறீங்க எங்கே இருந்து பண்ணுறீங்க அப்படின்றது டேட்டா உங்களுக்கு கோரிலேட் பண்ண முடிஞ்சால் பண்ணி பாருங்கள்.
இது என்ன பிரமாதம், இதோட ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்கு. நம்ம அப்படியே தமிழ்நாடு பக்கம் வந்தோம் அப்படின்னா நம்ம இந்த டான்ஜெட்கோ பத்தி பேசணும்
கேட்டேன்.
மொத்த லாஸையும் வந்து கவர்மெண்ட் வந்து நாங்க ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு
சொன்னாங்கல்ல,
என்ன சொல்லியிருந்தோம்னா எங்களுக்கு ரொம்ப வருத்தங்க. இவங்க வந்து ஏன்னா எது எதுக்கோ ஃபினான்சியல் கமிட்டி பிளானிங் அது இதுன்னா போட்டாங்க நம்ம இந்த கவர்மெண்ட் வந்து வந்தப்ப, அது மாதிரி இந்த லாஸை குறைக்க வந்து அவங்க பயங்கரமா ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு ஏதாவது பண்ணுவாங்கன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றதும் அப்பயே நம்ம சொன்னோம் இது கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு இவங்க ஏதாவது ஸ்ட்ராட்டஜி போட்டு இது பண்ணுவாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வலு சேர்க்கும் வகையில் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு கார்பரேட்டோட கடைசி ஆயுதம்னு ஒன்று இருக்கும்ல, எங்களால இதுக்கு மேல லாஸ் அப்சர்வ் பண்ண முடியல, we have to pass it on to the customers அப்படினு சொல்வாங்கல, அதே இத வந்து இவங்க
பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி சிம் படிக்காத நிறைய வாட்டி உண்ட சொல்லிட்டேன், கார்ப்பரேட்டோட கடைசி ஆயுதமலாம் அதான் பயன்படுத்தல சரிங்களா.
அத தான சொல்லுவாங்க அறிக்கை விடுறப்ப
கடைசி ஆயுதத்துல தான் நான் வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ கூட்டிட்டேன் அப்படினு அரைச்சிட்டீங்க இன்னும் ஒரு சைடு தான் பாக்கி இருக்கு, மோட்டர் அடிச்சு போனீங்கன்னா கரெக்டா இருக்கும், எப்ப வரீங்கன்னு சொல்லுங்க.
ஆமா, சோ என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்ம கரண்ட் சார்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க கேட்டு மொத்த இதுவுமே வந்து, அதாவது இப்ப நம்ம அதான் அந்த முதல் 100 யூனிட் ஃப்ரீல நான் சொல்றது டொமஸ்டிக் கன்சம்ஷன் சொல்றேன், அந்த முதல் 100 யூனிட் ஃப்ரீன்னு இருந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த வர 200 யூனிட்டுக்கு வந்து நீங்க அடிஷனலா இப்ப எவ்வளவு பே பண்ணணும்னா ஒரு 27 ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கும் இனிமேல். ஸோ என்ன ஆயிருக்கு அப்படின்னா அதான் ஆப்வியஸ்லி அந்த கடன் வந்து நம்மளே சொல்லியிருப்போம் டான்ஜெட்கோ வந்து பயங்கரமான கடன்ல இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எவ்வளவு கடன்னா கேட்டு, அவங்க 2011-12 டைம்ல வந்து 18,000 கோடி கடன் இருந்துச்சான் டான்ஜர்கோக்கு. அது லாஸ் இருந்துச்சு, சாரி கடன் இல்ல, 18,000 கோடி லாஸ்ல இருந்துச்சு. அதே இது இப்ப மார்ச் 2021 எவ்வளவு தெரியுமா இருக்கு? 113,000 கோடி.
இதுக்கு வேற வழி இல்லைங்க. நம்ம சொல்றோம் கொஞ்சம் நம்ம இதை வந்து பேர் பண்ணிதான் ஆகும். இத இப்பதான் இது எப்படின்னா அப்படின்ற மட்டுமா நினைக்க வேண்டாம். நீங்க டான்ஜெட்கோட நிலைமை அப்படி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒண்ணு கவர்மெண்ட் சொன்ன மாதிரி மொத்த கடனையும் அடிக்கணும் நமக்கு. இங்க டான்ஜெட்கோட எங்க லாஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, டிஸ்காம்ல தான் லாஸ் இருக்கு, டிஸ்ட்ரிபியூஷன்ல ஏரியால தான் லாஸ் இருக்கு. அதோட விளைவா மத்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து டெப்ட்ல போய் கொடுத்துருக்கு. இப்ப பவர் ஜென்ரேஷன் பண்ற செக்மெண்ட்டுக்கு இந்த மாதிரிலாம் அப்படி இருக்கறனாலதான் நமக்கு இப்ப பிரச்சனையே. இத நம்ம இந்த முடிவை நம்ம இவ்வளவு சீக்கிரம் எடுத்தது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா பவர் செக்டார்ல வந்து நிறைய பவர் கன்சம்ஷனோட தேவைகள் வந்து ரொம்ப நிறைய மாறிக்கிட்டே வருது. இப்ப வாழப்போற சூழல்ல பாத்தீங்க அப்படின்னா
நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வருது. ஒரு பக்கம் கிரீன் எனர்ஜி, அந்த ரினியூவபிள் எனர்ஜி, அதுவும் இதாகிட்டே தானே வருது.
சோ அதான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து மெயினா அது இது இந்த சமயத்துல பண்ணது தான். ஆனா என்ன, கொஞ்சம் இதுக்கு வந்து சரியான ரெகுலேஷன் போட்டு எப்பயுமே முன்னாடியே வேற சொன்னாரு பிடிஆர் வந்து என்ன சொன்னாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, எனக்கும் வந்து அந்த இது வருது, ஒரு யூனிட்டுக்கு வந்து 5 ரூபா அப்படியும் அந்த மாதிரி இருக்குல்ல, என்னால கூட கொடுக்க முடியும், ஆனா என் வீட்டுக்கும் அதே ஆஃபர்ல தான் வருது கரண்ட்டு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. சோ வந்து இது வந்து ஒரு ஒரு வீட்டோட பினான்சியல் நிலைமையை பார்த்து அந்த அந்த அவங்களோட ரெவன்யூ என்ன, அதோட வருவாய் என்ன அப்படிங்கிற ஒரு ஒரு வீட்டோட எக்கனாமிக் கண்டிஷனை பார்த்து அதுக்கு அவங்க உங்களுக்கு ஏத்த மாதிரியான பில்லிங் சிஸ்டம் மாதிரி ஒன்னு போட்டாங்கன்னா வேற லெவலா இருக்குங்க. சீரியஸா,
அதாவது அவங்களோட பினான்சியல் இதுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா
ஒன்னும் இல்லை. இப்ப நீ ஒரு வீட்டுல இருக்கீங்க, உங்க ரேஷன் கார்டுல வந்து வந்து ஒரு 5 பேர் இருக்காங்க அப்படின்னா, இப்ப 5 பேரோட ரெவன்யூ வந்து அதுல அட்டாச் ஆகிருக்கணும். 5 பேரோட ரெவன்யூ மாடல் அந்த ரெவன்யூ அந்த இது அட்டாச்.
எல்லாத்துக்கும் நம்ம பினான்ஸ் மினிஸ்டர் கேக்குறது ஒன்னே ஒண்ணுதான், டேட்டா. அவர் டேட்டா இல்லாம ஜெனரேட் இருக்காரு.
அவர் வந்து இம்ப்ளிமெண்ட் எல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம், செட்டப் மட்டும் பண்ணி வச்சுட்டு போனாலே மிகப்பெரிய விஷயம் தான். ஆக்சுவலா நான் சொல்லுவேன், அதான் இப்ப நினைச்சு பாருங்க, நீங்க வந்து ஒண்ணும் இல்ல, நீங்க வந்து ஒரு ஒரு தனியா ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்னா, அது இப்போ குடும்பம் பிரிஞ்சு போயிட்டாலே தனியா இப்ப வந்து இது வாங்கிக்கலாம், ரேஷன் கார்டு வாங்கிக்கலாம். பிரிஞ்சு போற மாதிரிலாம் உங்க குடும்பம் வந்து இப்ப இருக்கு, 5 பேர் இருக்கீங்க அப்படின்னா, 5 பேரோட வயசு 18, அவங்க என்ன ஆக்குபேஷன் பண்றாங்க, இயர் ஆன் இயர் அப்டேட், அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இப்ப படிச்சுட்டு இருக்காங்களா, ஓகே அப்படின்ற மாதிரியான அப்டேட் வந்து இட்ஸ் ஹாஸ் டு பி ஒரு இதுல அப்டேட் ஆயிட்டு. இவங்க வேலைக்கு போறாங்களா இல்ல அன்எம்ப்ளாய்மெண்டா இருக்கானா, அது அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா கீழே வரும் அவங்களுக்கு. ஓ இவங்க இந்த இவங்க இந்த இந்த ரீஜன்ல இத்தனை பேர் அன்எம்ப்ளாய்மெண்டா இருக்காங்க, இத்தனை வீட்டுல ஒருத்தர் வீட்டுல அட்லீஸ்ட் வேலைக்கு முடிஞ்ச உடனே ஒருத்தர் அது அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டாவில் வரும். இல்ல வேலைக்கு போயிட்டாங்கன்னா, வேலைக்கு போயிட்டாங்கன்னா சேலரி எவ்வளவு, எபவ் இதுவா பிலோ இதுவா, அந்த இதுவா டிடிஏ அந்த இது சொல்லுவாங்க இல்லையா, டாக்ஸ் ரேட்டுக்கு எபவ்ல இருக்கா, டாக்ஸ் ரேட் பிலோல இருக்கா. சரி பிலோல இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர் போர்ட் டாக்ஸஸ் வந்து இப்படி பண்ணலாம். இல்ல இத்தனை பேரோட டாக்ஸ் ரேட் வந்து அபவ்ல இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கான இதை வந்து இந்த மாதிரி இது பண்ண. நான் ஒன்னும் மிகப்பெரிய பினான்ஸ் மினிஸ்டரோ இதுவோ கிடையாது, நான் ஒரு ஸ்பெகுலேஷன்ல இதை நான் பேசிட்டு தான் இருக்கேன். நான் பேசுறது இங்க தப்பாவும் இருக்கலாம், இல்ல சார் இது பண்ண முடியாது தம்பி, இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு இருக்குன்னா எக்ஸ்பர்ட்ஸ் நீங்க உட்காந்து அதுக்கான வழிமுறைகளை கண்டுபிடிச்சு இதை எப்படி பண்ணுங்க, இதை எந்த மாதிரி செயல்முறைக்கு கொண்டு வரலாம் அப்படி பண்ணி. ஏன்னா அவர் சொன்னதே அதுதான், ஒரு யூனிட்டுக்கு 5 ரூபா அப்படின்றது என்னால கூடவே கொடுக்க முடியும், நான் அதுக்கு 5 ரூபா கொடுத்துட்டு இருக்கேன். ஒரு எக்ஸாம்பிள் போயிட்டு இருக்கேன்
இல்ல, இதே இது வந்து நான் ரேஷன் கார்டுக்கு யோசிச்சேன். இப்ப எங்களுக்கு ஸ்டார்டிங் இதுல வந்து ரேஷன் கார்டு தேவைப்பட்டுச்சு, இப்ப எனக்கு வந்து அது தேவையில்லை, அதுக்காக நான் ஃபிளெக்ஸ் பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க யாரும். இப்ப வந்து நம்ம ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு என்ன தோணும், இதை வேற யாருக்காவது என்ன சொல்றது, இது வேற யாருக்காவது கொடுக்கலாமே நம்மளுக்கு தோணும்ல, எனக்கு வர வேண்டியது எனக்கு தேவை இப்ப இல்ல, அது வேற யாராவது பெனிஃபிட் ஆகலாமேன்னு சொல்ல வரேன். அந்த இதை வச்சு ஒரு ஊருக்கு 100 மூட்டை அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோ, அந்த 100 மூட்டையில எனக்கு ஒரு மூட்டை வந்து சேருது. இப்ப வந்து நாங்க ஒரு ஓரளவுக்கு எக்கனாமிக்கலா கொஞ்சம் ஸ்டேபிள் ஆயிட்டோம், நம்ம வெளியில போய் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு வந்தப்ப எனக்கு அந்த இது தேவையில்லைன்னு சொல்றேன். அப்ப அது வேற யாருக்காவது அந்த இன்னொரு மூட்டை போலாம்ல, அது மாதிரிதான் அவர் கரண்ட்டுக்கு சொல்றாரு. ஆக்சுவலா இப்ப
கரெக்டான மேட்டரா தான் நான் சொல்றேன், அதேதான். அதை மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்குங்க.
ஆனா இது சாதாரண வேலை இல்லை, நம்ம பேசுறப்ப ஜாலியா இருக்கு, இந்த டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணி ஒரு சிஸ்டம் செட் பண்ணி இது இந்த இது மாதிரிதான் சென்சஸ் எடுக்கிற மாதிரி ஆதார் கார்டு இது பண்ற மாதிரிதான், இதுவும் சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ தெரியல பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கேட்டு, அதான் இப்ப என்ன மாதிரின்னா, இப்ப இந்த இண்டஸ்ட்ரியல் இது இருக்குல்ல யூனிட்ஸ் இருக்குல்ல, அங்க வந்து 40 பைசா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ஒரு யூனிட்டுக்கு. அதே மாதிரி இந்த ரயில்வேஸ் அப்புறம் அந்த கவர்மெண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்டுக்குலாம் வந்து 65 paisa ஒரு யூனிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி நம்மளுக்கு வந்தோம் அப்படின்னா இந்த சிறு தொழில் பண்றவங்க குறு தொழில் பண்றவங்களாம் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து 50 paisa இன்க்ரீஸ் ஆயிருக்கு யூனிட்ஸ். பிரைவேட் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸுக்கு வந்து 1 ruble இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்குலாம் நிறையவே போடலாம் கொஞ்சம், ஆனால் நம்மள்ட்ட தான் பீஸா வாங்குவாங்களோ கிடைச்சல, சரி பரவாயில்ல வேணா 1 ruble இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க கேட்டு அதில் சொன்ன சில அருமையான விஷயங்கள் வந்து இருந்துச்சு. எனக்கு என்ன தோணுன்னா 10 வருஷம் லாஸ்ன்னு சொல்கிறாங்க, எதனால லாஸ்ன்னு யாரும் பெருசாக சொல்ல மாட்டேன்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலாக என்ன மிஸ்மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ்ன்னு ஒன்று பண்ணுவோம்ல கேட்டு, இப்போ ஒரு பெரிய கார்பரேட் நிறுவனமே வருதுன்னு வச்சுக்கோமே, நான் சென்னையில் ஆஃபீஸ் போடுறேன் அப்படின்னா அவன் என்ன மாதிரி பார்ப்பான்னா, இங்கே ஆக்சஸ் டு ஹியூமன் ரிசோர்ஸஸ் இருக்கா, அப்புறமேட்டு ஒரு நம்ம எம்ப்ளாயீஸ் வந்து போயிட்டு வர்றதுக்கான இது வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, ரோட் டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கான்னு ஒரு காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் பண்ணுவாங்களே, இந்த இடத்துல ஆஃபீஸ் போட்டால் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே, அதே மாதிரி இவிலையும் பண்ணணுமா, இதை வந்து அவங்க பண்ணாமல் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப டிலே பண்ணிட்டாங்களாம் கேட்டு முடிக்க, ஆப்வியஸ்லி டிலே ஆயிடுச்சு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிட்டே வரும்ல, ஒரு ரோடுதே வந்து சொன்ன டைமுக்கு போடாமல் விட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து அதில் வந்து அது காசு இன்ட்ரெஸ்ட் வந்து ஏறிட்டே போடலாம், அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஏறிட்டு போயிருக்கு. அதே மாதிரி இந்த சப்ஸ்டேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, டிரான்ஸ்மிஷன் லைன் போடுறதுலாம் வந்து ஒரு காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் பண்ணுறது, இல்லைனா இந்த இடத்துல போட்டால் சஸ்டைனபிளாக இருக்குமா இல்லையான்றதுலாம் பார்க்காம கண்டமேனிக்கு வந்து இது பண்ணதுனால தான் இது ஒரு ஸ்னோபால் எஃபெக்ட் மாதிரி அப்படியே 18,000 crore இருந்தது வந்து இன்னைக்கு 1,00,000 crore வந்து நிற்கிது. அண்ட் கேட் சொன்ன மாதிரி இது இப்போ டெசிஷன் எடுக்காமல் விட்டோம் அப்படின்னா இது எங்கே போய் நிற்கும் தெரியாதுல, இப்போ வந்து அப்சர்வ் பண்ணிட்டாங்க அந்த மொத்த அமௌண்ட்டையும் அரசு வந்து இது பண்ணிக்கிதுன்னு சொல்லியிருக்காங்க, பட் எல்லா டைமும் இப்படி பண்ணிட்டே இருக்க முடியாதுல, அதை வேற எதுக்காவது யூஸ் பண்ணலாம்ல, 1,00,000 crore சும்மா சாதாரண இதுவா, அதை வச்சு ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமே இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம் மக்களுக்கு வேற ஏதாவது. ஸோ இப்போ வந்து இவி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொன்னு 2,000 மேல இவி பில் வந்து வந்துச்சுன்னா நீங்க ஆன்லைன்ல பே பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொபோசலும் கொடுத்துருக்காங்க போல, இனிமேல் கம்பல்சரியா அது நீங்க இபி இதுக்கு போய் கட்ட வேணாம், 2,000 மேல இருந்தா நீ ஆன்லைன்ல தான் கட்டணும் அப்படின்ற மாதிரி
நிறைய இதை வந்து இது பண்ணிருக்காங்க. யூபிஐ டிரான்சாக்ஷனுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு நிறைய வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க.
கிரெடிட் கார்டே அதுக்குள்ள கொண்டு வர போறாங்களா யூபிஐ இதுக்குள்ள?
ஆமா ஆமா, அதான் யூபிஐல கொண்டு வர போறதா சொல்லிட்டு அது மாதிரி இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்றாங்க போல. பண்ணட்டும்,
நம்ம இந்த ஸ்டார்ட் அப் இதுல வந்து ஹையரிங் நடக்கும்ல கேட்டு, இப்ப நம்ம நார்மலா ஒரு என்ட்ரி லெவல் ரோலுக்கு போனோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி வந்து நம்ம இந்த பிரைஸ் நெகோசியேஷன் அதெல்லாம் பெருசா பண்ண மாட்டோம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் கேண்டிடேட் இருந்தா பிரைஸ் நெகோசியேஷன் நம்ம பெருசா வேற எதுவும் கேட்க மாட்டோம்ல. ஆனா இதுவே வந்து மேல அந்த சீனியர் மேனேஜ்மெண்ட் லெவல்ஸுக்கு போக போக கேட்கற கேள்விகளே வேற லெவல்ல இருக்கும். இப்ப ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஆக்சுவலா ஒரு பெரிய தலைவலியில உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த ஹையர் பண்றாங்களா, நம்ம சொல்லியிருந்தோம் CXOsக்கு வந்து நல்ல டிமாண்ட் இருக்கு கம்பெனிஸ்ல, அதே மாதிரி மற்ற சீனியர் லெவல் ரோல்ஸ் எல்லாம் வந்து அவங்க பார்த்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன தெரியுமா கேட்கறாங்களா, இது அந்த இன்டர்வியூல உட்காந்துட்டு நீங்க வச்சிருக்க ஃபண்டிங் வந்து இன்னும் எவ்வளவு நாளைக்கு வரும், உங்க பிசினஸ் மாடல் வந்து எவ்வளவு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மாடல், அதே மாதிரி நீங்க இன்டர்வியூக்கு உட்கார்றவங்க கேக்குறாங்களாம் அந்த கேண்டிடேட் உட்காரவங்கல,
இந்த அப்கிரேட் ஆட் மாதிரி இருக்குது,
இத்தனை நாள் வந்து HR சொல்லி இது பண்ணுவாங்க, இது மாதிரி கேள்வி எல்லாம் இதுக்கு முன்னாடி கேட்டது இல்லையா கேட்ட யாரும், சீனியர் லெவல்ல இருக்கவங்க வந்து ஓகே யூ ஆர் பேயிங் மீ சோ மச், ஓகே கம்பெனியோட க்ரோத் இவ்வளவு இருக்கா, ஃபினான்சியல்ஸ் பார்த்துட்டு சேர்ந்துருவாங்களாம், நார்மலா இப்படிதான் ட்ரெண்ட் இருக்குமா. இப்ப இந்த லே ஆஃப்ஸ் வந்து நிறைய நடக்குது, ஒரு ஸ்டார்ட் அப் இதுலயே ஒரு மாதிரி ரொம்ப டல்லா தானே இருக்குது, அதனால இப்ப நடக்கிற அந்த சீனியர் லெவல் ஹையரிங்ஸ் எல்லாம் வந்து போட்டு நோண்டி எடுக்கிறானுங்களாம் அந்த ரெக்ரூட்டர்ஸ். ரெக்ரூட்டர்ஸ்க்கு என்ன ப்ரெஷர்னா இவங்களை என்ன சொல்லி நம்ம உள்ள இழுத்துட்டு வருதுன்னு சொல்லிட்டு அவங்க முடிச்சிட்டு இருக்காங்களா அங்க இருக்கவங்க,
உண்மையை சொல்லி இழுத்துட்டு வா இதுல என்ன இருக்கு,
அவங்க நிறைய இது மாதிரி கேள்வி கேட்டுட்டே இருக்காங்களாடா எல்லாரும் வந்து வந்து.
ஆமாங்க, கேட்டதனங்க செய்வாங்க, பெரிய போஸ்டிங் வர்றாங்க அப்படின்னா இப்போ ஒண்ணு இல்ல, இப்ப CFO ரெக்ரூட் பண்றீங்க அப்படின்னா வாங்க போலாமே வாங்க வேலைக்கு போலாமா ஆசிருவாங்க, வந்துடுவா நாளைக்கு வந்துடுவா வந்துடுறேன் அப்படியா சொல்ல முடியும், தேர் கோன் மேனேஜ் பல்க் அமௌண்ட் ஆஃப் யுவர் ஆர்கனைசேஷன், தே வாண்ட் டு நோ வாட் இஸ் தி ஃபண்ட் தேர் லெவல், என்ன சார் CFO க்கு ரெக்ரூட் பண்ணிட்டு ஃபண்டிங் எல்லாம் உட்கார்ந்துருக்கீங்க, நான் எங்க சார் ஃபண்டை மேனேஜ் பண்றது இங்க அப்படின்னு கேட்பாருல
சீனியர்ஸ், பயங்கரமா கேக்குறாங்க, அதான் சொல்றேன். ஆமாமா
இல்லைங்க, கேட்கதானுங்க வேணும், இல்லைங்க நான் நீங்கள் சீனியர்ஸ் நான் சொன்னா நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென்ரல் மேனேஜர்ஸ் இந்த மாதிரியான மேல ரொம்ப ஒரு நாட் ஜஸ்ட் எனி எம்ப்ளாயின்ற மாதிரி இல்லாமல் 10-15 years உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள எம்ப்ளாயி தான் நீங்க கரெக்ட்டுங்களா?
இல்ல இதுக்கு முன்னாடி இப்படி ட்ரெண்ட் இல்லையா, இவ்வளவு நோண்டி கேள்வி கேட்கலையா, ரொம்ப நார்மலான ப்ராசஸ் மாதிரி இது போயிட்டு இருந்துச்சா?
ஏன்னா நல்லா இருந்துங்க, நல்லா இதுக்கு முன்னாடி இப்ப நல்லா இல்லைங்க.
கேட்கதான் செய்வாங்க யாரா இருந்தாலும், அவங்க கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்கு, பிரேக் ஈவன் எப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ற கேள்வி எல்லாம் எச்ஆர் கிட்ட கேட்டிருக்கலாம். பாவம், திரு திரு முடிச்சுட்டு பாவம்
இதெல்லாம் பண்றதுக்கு தான் உடனே இருக்கும். நீ கேட்டீங்க,
இதோட சோகம் என்னன்னா, இந்த ஜூனியர் அண்ட் மிட் லெவல் கேண்டிடேட்ஸ் இருக்காங்களே அவங்க இன்னும் விவரம், அவங்களுக்கு எல்லா நியூஸும் இப்ப வந்துருக்கு. இந்த கம்பெனில இவ்வளவு லே ஆஃப் நடக்குது, இங்க இன்கிரிமெண்ட் கொடுக்கல, லிங்க்டின் போனா தெரிஞ்சிடும், கிளாஸ் டோர் ரிவ்யூஸ் பார்த்தா தெரிஞ்சிடும். அவங்க கேக்குற ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து, ப்ரீவியஸா நான் லே ஆஃப் நடந்துச்சுன்னு பார்த்தேன், எத்தனை பேர் லே ஆஃப் பண்ணீங்க, எதனால லே ஆஃப் பண்ணீங்க, சம்பளம் கொடுக்க முடியாம போச்சா, இது மாதிரி எல்லாம் கேக்குறாங்களா, கடைசி ரெண்டு வருஷமா எங்களுக்கு இன்கிரிமெண்ட் கரெக்டா குடுக்குறாங்களா, குடுக்குறீங்களா நீங்க அப்படின்னு கேக்குறோம். எவ்வளவு ஒரு இதா போயிட்டு இருக்கு ஒரு அந்த ரிசெஷன் நம்ம சொல்லக்கூடாது, அதை மத்தவங்க பெரியவங்க சொல்லட்டும், சஸ்டெய்ன்ட் இன்ஃபிளேஷனா
ஸ்டாக்ஃப்ளேஷன்.
ஆமா, ஸ்டாக்ஃப்ளேஷன்ல இருக்கிறதுனால நம்ம ஜூனியர் லெவல் மிட் லெவல் கேண்டிடேட்ஸ் இந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்க, சீனியர் கேண்டிடேட்ஸ் வந்து கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்கு, பிரேக் ஈவன் எப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ ஸ்டார்ட் அப் உலகத்துல இந்த மாதிரிதான் போயிட்டு இருக்குது. இப்ப
இந்த ஒரு நியூஸோட இறுதி நியூஸா வச்சு இந்த பாட்காஸ்ட் முடிச்சிருவோம். சந்தீப் கோயலோட இன்னொரு ஆர்டிகல் ஒன்று படிச்சேன், அவர் வந்து என்ன போட்டிருந்தாரு அப்படின்னா, ஒய் தேர் இஸ் உமன் ஐபிஎல் இல்ல அப்படின்ற மாதிரியான இது போட்டிருந்தாரு.
உமன் ஐபிஎல்,
உமன் ஐபிஎல் ஏன் இல்ல, இந்தியால வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் வந்து போட்டோம். வெளிநாடுல ஆஸ்திரேலியால வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஷ் சொல்லி ஒன்று நடத்த பார்த்துருப்பீங்களா? அது வந்து அதுல வந்து என்னென்ன டீம் இருக்கோ அதுக்கு சரியான ஈக்குவலண்டான டீம் வந்து உமன்ஸ்லயும் இருக்கும். ஏன்னா அதுக்கான மெயினான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து பிரான்சைஸ் இப்ப சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஓன் பண்றது இந்தியா சிமெண்ட்ஸ், கரெக்டுங்களா? அப்படிப்பட்ட இருக்கப்போ ஆஸ்திரேலியால வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தேவ் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டு ஓன்ஸ் த டீம், டீம் ஓன் பண்றாங்க. நம்ம ஒவ்வொரு டீமையும் இன்னொரு இண்டிவிஜுவல் பிரான்சைஸ் ஓன், நம்ம அந்த பிரான்சைஸ போய் நம்ம வந்து டிமாண்ட் பண்ண முடியாது, யூ கேன் யூ ஷுட் ஸ்டார்ட் யுவர் ஓன் உமன்ஸ் டீம் அப்படின்றது ஒரு கன்சர்ன், சரிங்களா? இன்னொரு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளோட மீடியா ரைட்ஸ், நம்மளோட மீடியா ரைட்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா 23,500 கோடிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு போயிருக்கு. இந்த மீடியா ரைட்ஸ் மட்டுமே, டெலிவிஷன் மீடியா ரைட்ஸ் மட்டுமே. அதே மாதிரி இப்போ வந்து 40,000 கோடி டோட்டலா டெலிவிஷன் பிளஸ் டிஜிட்டல் சேர்த்து போயிருக்கு. இதே மாதிரி இப்போ ஒரு மென்னுக்கு 40,000 கோடிக்கு போயிருக்கு, இப்போ உமனுக்கும் போயின்னு சொல்லிட்டு தனியா அவங்க ரைட்ஸ் விற்க வந்தா வித்தாங்க அப்படின்னா, தனியா அதுக்கும் ரைட்ஸ் வாங்கணும், அதுக்கும் ரைட்ஸ் கொடுக்கணும் இல்லையா? தனித்தனி ஈவெண்ட், தே நாட் சேம் ஈவெண்ட் இல்லையா? அப்படி போனா அப்படின்னா ஆப்வியஸா வந்து இதை வந்து நெக்லெக்ட் பண்ணுவாங்க பையர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் எதுக்கு வாங்கணும் ரைட்ஸ், ஏன்னா வந்து ஆப்வியஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு நான் அதுக்கு அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு அதுலயே நிறைய ரெவன்யூ வருது, அது ஒரு டாமினண்டா இருக்கப்போ நான் எதுக்கு இதுல வந்து பெரும்பாலான வியூவர்ஷிப் வராத இந்த உமன்ஸ் கிரிக்கெட்டை வந்து நான் ஏன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் இது போகுமா. இப்படி இந்த காரணங்களுக்கெல்லாம் மத்தியில வந்து பாத்தீங்க அப்படின்னா, ரீசெண்டா நான் வந்து ரீசெண்டா சொல்ல முடியாது, பல வருடங்களுக்கு முன்னாடி எம்எஸ் தோனியோட பயோபிக் வந்துச்சு. அதோட இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 219 கோடி அப்படின்றாங்க.
அதுக்கப்புறம்
ஆமா, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ரன்பீர் கபூர் நடிச்சு 83 என்ற ஒரு படம் வந்துச்சு பாத்தீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து பாத்தீங்கன்னா பேசும்படுற அளவுக்கு பெருசா ஓடல. ஆமா, அது ஒரு ஃபிளாப்பான படம் தான், பட் ஃபிளாப்லயே வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 194 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்றாங்க.
வெற்றிகரமான
ஃபிளாப்பா? ஆமா ஆமா, வெற்றிகரமான அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதோட வந்து பாத்தீங்கன்னா இதா இருக்கு, சரிங்களா? அதே மாதிரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா டாப்ஸி வந்து ஒருத்தன் உமன் கிரிக்கெட்டர்ஸோட ஒரு படம் வந்து இது பண்ணிருக்காங்க, அந்த மித்தாலி ராஜ் அவங்களோட பயோபிக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்க அதோட இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 2 கோடியை தட்டு இது பண்ணுறதுக்கே ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பயோபிக்கோட ரெவன்யூ இது பண்ணுறது. ஆமாம், ஸோ இது மாதிரி உமனுக்கு உமன் சக்ஸஸ்ஸு இல்லை உமனோட இது சேர் பண்ற மாதிரியான ஆடியன்ஸே இல்லடா நீங்க அப்படி என்று சாணியில் செருப்பை நல்லதாக ஊற விட்டு அதை ஒரு 7 மணி நேரம் பொறுமையாக ஊற விட்ட பின்பு அதை எடுத்து பலார் என்று அடைந்து அடித்திருக்கிறார்கள். நம்ம மூஞ்சியில் உமனோட சக்சஸ் வந்து என்ஜாய் பண்ற கூட்டமே இல்லை நம்ம அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஆப்வியஸ்ல டேட்டா பாயிண்டோட அவர் சொல்றாப்ல, ஏதோ சும்மா ரேண்டமா பேசினா பரவாயில்ல அப்படின்ட்டு அதை அடிக்கிறாப்ல. இந்த மாதிரியான காரணங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா உமன் ஐபிஎல் அப்படிங்கிறதுக்கு நமக்கு இந்தியாவில வர்றது இன்னும் கனவாகவும் இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் இல்லை. இப்ப வந்து என்ன சொல்லியிருக்காங்களாம், 2025லயோ 23லயோ வரப்போகுது உமன் ஐபிஎல் அப்படின்னு. அதோட இது வந்து தள்ளி போகலாம் ஒரு நைட்னா அவங்க அந்த பாட்காஸ்ட் அந்த ப்ராட்காஸ்ட் ஏலத்துல வந்து பாத்தீங்கன்னா பண்ண ஒரு வேலை இருக்கு இல்லையா, 40,000 கோடி தள்ளி விட்டாங்க இல்லையா, அதோட இம்பாக்டா வந்து பாத்தீங்கன்னா அது இன்னுமே கூட தள்ளி போகலாம் அப்படின்னு.
இதை கேக்குறப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, முதல்ல நீங்க இருக்க ஐபிஎல் ஷிப்ல வந்து அந்த ஸ்பைஸ் மசாலா எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணுங்க அப்படின்னு இருக்கு, அதோட வியூவர்ஷிப்பே டவுன் ஆயிட்டு இருக்குது. பிரிங் பேக் த டிராமா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனா அது குறைஞ்சிட்டே வருது ஐபிஎல்ல, அதுவும் ஒரு அவங்க நோட் பண்ணும்ல. என்னதான் வந்து இந்தியால ஒரு ஹையஸ்ட்
உமன் ஐபிஎல் கோச் மாதிரி உள்ள போய் பேசாம நம்ம உள்ள உமன் ஐபிஎல் டீம் கோச் மாதிரி உள்ள போயிட்டு எப்படி ட்ரா பண்றேன் நான் உங்களுக்கு அத்துறேன், அவங்களோட டிராமா கூட நம்ம டிராமா
மாதிரி வரதெல்லாம் கஷ்டம் கட்டுறதுக்கு ரொம்ப நாளா இருக்கலாம். ஏன் உமன் கிரிக்கெட் நம்மளுக்கே எத்தனை பேர் தெரியும்
இல்ல, ரெண்டு பேர் பெருசாவே நாம. ஆமா நான் பெருசா நம்மளும் பெரிய ஒழுங்கின நானும் பெருசா உமன்ஸ் கிரிக்கெட் எல்லாம் கிரிக்கெட்டே ரொம்ப டச் விட்டு போயிருச்சு
வயசாயிட்டு.
எங்களை போன்ற ஒழுங்கீனமாகவும் இல்லாமல் இயமான ஜென்மங்களாகவும் இல்ல உமன்ஸ் கிரிக்கெட் மற்றும் உமன்ஸ் விளையாட்டுகளையும் நம்ம பழகிட வேண்டும்.
ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் கிரிக்கெட் இதோட முடிச்சு விட்டுலாம். அப்படியே ஆக்சுவலா என்னன்னா, இப்ப நம்ம இப்ப நம்ம படிக்கிற நியூஸ் பேப்பர் வந்து நம்ம PDF-ஆ படிச்சுட்டு இருக்கோம்ல, மேக்ஸ்டர்ல போய் போய் நம்ம டெய்லி படிச்சுட்டு இருக்கோம். பட் முன்னொரு காலத்துல வந்து அப்படி கிடையாது, அந்த நியூஸ் பேப்பரை வாங்கி அப்படி இந்த விரிக்கிறப்போ ஒரு இது பண்ணுவாங்களே டடக் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே ஒரு பேஜ்
விரிக்கிறப்போ அந்த விடிக்கிறப்போ சைட்ல இருக்க அந்த காஃபியோட மேல வரும், அதை அப்படி விரிச்சு அந்த அந்த ஆவியை அப்படியே விளக்கி விடுவாங்க, அப்படியே சைட்ல அப்படி தள்ளி விடுவாங்க அந்த ஆவியை.
ஸோ அந்த மாதிரிதான் வந்து பேப்பர் படிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்டடி ஒன்னு போட்டிருந்தாங்க கேட்டு, ஃபோர்ப்ஸ் ஆர்டிக்கல் என்ன போட்டிருந்தோம்னா, பேப்பர் பீட்ஸ் டிஜிட்டல் இன் மெனி வேஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம பிரெயின் வந்து பிரிண்ட் மூலியமா இருக்க இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, கம்பேரிங் டு டிஜிட்டல், பிரிண்ட் மூலியமா எடுத்துக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து அது ரொம்பவே நம்ம மனசுல வந்து ஈஸியா பதிஞ்சிருமா. ஏன்னா அது பண்றதுக்கு வந்து நம்ம அந்த காக்னிட்டிவ் எஃபர்ட்ஸ் நம்ம சொல்லுவோம்ல, அதாவது டு ரீட் நியூஸ் பேப்பர், அது டிஜிட்டல்ல கம்பேர் பண்றப்ப 21% லெஸ் காக்னிட்டிவ் எஃபர்ட் வந்து தேவைப்படுதான் இந்த இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்றதுக்கு பிரிண்ட்ல படிக்கிறப்ப.
ஏன் கண்டுபிடிங்க பாப்போம். வாழ்ந்துட்டு இருக்கு இப்ப போய்கிட்டு டிஜிட்டல்ல எல்லாரும் மாறிட்டாங்க. சில பேர் என்னை மாதிரி சில பாவமர பசங்க தான் இன்னும் பொத்து பைத்தியகரமா உழகிட்டு இருக்கானுங்க நினைக்கிறேன். காத்து புக் இருந்தா சொல்லுங்கடா படுத்துருந்தா.
சோ அது வந்து சொல்லியிருந்தாங்க என்னன்னா கேட்டு, நியூஸ் பேப்பர்ல இருக்க ஆடு வந்து அவங்களுக்கு ஒரு ஹையர் பிராண்ட் ரீகால் வந்து தருதான் சூப்பர் மார்க்கெட்ஸ்ல போறப்ப. அதாவது பிரிண்டட் ஆட்ல அவங்க பாக்குற அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்குல்ல, பிரிண்டட் நியூஸ் பேப்பர்ஸ்ல பாக்குற இது அட்வர்டைஸ்மெண்ட்ஸோ மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டிஸோ, அதை வந்து அவங்க சூப்பர் மார்க்கெட்ல போறப்ப ஈஸியா ரீகால் பண்ண முடியுதான் கேட்டு ஒரு டிஜிட்டல் இதை கம்பேர் பண்றப்ப. இது உண்மையிலேயே ஒரு அருமையான ஒரு இன்சைட்ஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து நினைக்கலாம் எல்லாரும் டிஜிட்டல் வந்துட்டோம் டிஜிட்டல் வந்துட்டோம்னு சொல்லிட்டு, ஆனா இன்னுமே நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல் பேஜுக்கு வந்து நியூஸ் பேப்பர்ல ஆடெல்லாம் விட்டுட்டு தான் இருக்காங்க. இப்ப அமேசான் வந்து இப்ப கூட ஒரு ஆஃபர் போயிட்டு நினைக்கிறேன், அமேசான் பிரைம் டேவா
23rd 24th.
அதுக்கான ரீசன் வந்து இதுதான், இட் கிவ்ஸ் அ ஹையர் பிராண்ட் ரீகால் டு த கஸ்டமர்ஸ். அதனாலதான் இன்னுமே பிரிண்ட் வந்து அவங்க அப்படியே அப்ரப்டா கட் பண்ணலாம் யாரும் போயிட மாட்டாங்க, அதுக்கும் ஒரு ஸ்பெண்ட் வந்து அவங்க ஒதுக்கி வைப்பாங்க எப்பயுமே பிரிண்ட் மீடியாவுக்கு. இன்னொன்னு என்னன்னா, பிரிண்ட் நம்மளே சொல்லியிருந்தோம் பிரிண்ட்ல வர அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து பீப்புள் ட்ரஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. டான் டிஜிட்டல்
பீப்புள் ட்ரஸ்ட் பண்றாங்கன்னொன்னு தயவு செஞ்சு யாரும் பிவிஆர் ஆப்பை ட்ரஸ்ட் பண்ண வேண்டாம். பிவிஆர் ஆப்ல வந்து செக் அவுட் பண்ணும் பொழுது தயவு சேர்ந்து கண்களை திறந்து வைத்து செக் அவுட் பண்ண வேண்டும்.
ஃபுல்லா சொல்றா எந்த படத்துக்கு புக் பண்ண அப்படி ஆரம்பிடா
ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா இரவு நிழல் படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ரீசெண்டா புக் பண்ணேன் ரொம்ப. அது என்ன கூத்துன்னு கேளுங்க, புக் மை ஷோ வச்சிருக்கேன், ஆபீஸா புக் மை ஷோல புக் பண்றதுதானே சௌகரியம். புக் மை ஷோல போய் புக் பண்றேன், இரவு நிழல் மட்டும் புக் பண்ணவே முடியல. அன்னைக்கு பெங்களூர்ல இருக்க சில சில தியேட்டர்ஸ்ல புக் பண்ணணும்னு வந்துச்சுன்னா தூரமா இருக்க தியேட்டர் எல்லாம் புக் பண்ண முடியுது. எஸ்பெஷலி பிவிஆர்ல எந்த தியேட்டர்லயுமே புக் பண்ண முடியல. சரி, கிளிச் மாதிரி என்னோட எனக்கு மட்டும் பர்சனலா அந்த கிளிச் இருந்துச்சா இல்ல அந்த கிளிச் ஓவராலா பெங்களூர்ல இருந்து எல்லா யூசருக்கு இருந்துச்சாங்கிறது எனக்கு தெரியல, சரிங்களா? பட் அன்னைக்கு நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். சரி, சீட்டிங் ஆனா சீட்டிங் ஃபில்லா இருந்து மட்டும் காட்டிகிட்டே இருக்கானுங்க. ஏய், நானும் புக் பண்ண தானே வந்திருக்கேன், எதையும் புக் பண்ண விடுங்கடாருந்தா முடியல. அப்படி ஃப்ரோஸ் ஆகி நிக்குது அந்த சீட்டிங் புக் பண்ணா மட்டும் இது. சரி, நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல. ஓகே, இது வந்து சதியா இல்லை, இது ஒரு ஆக்சிடென்டா கூட இருக்கலாம், சரிங்களா? ஐ டோன்ட் வாண்ட் அக்யூஸ் தம். பட் சரி சொல்லிட்டு பிவிஆர் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ள போறேன். சரி, உள்ள போயிட்டு இல்ல இரவு நிழல் புக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணியாச்சு, சரிங்களா? புக் பண்றதுக்கு சரின்னு சொல்லிட்டு பேமெண்ட் பேஜுக்கு வந்து பாரு. பேமெண்ட் பேஜுக்கு கேஷுவலா எப்பவுமே செக் அவுட் கொடுத்துருவோம் தானே. ஆனா நம்ம எல்லாம் இப்போதான் சூப்பர் மார்க்கெட்ல நம்ம பாஸ்கெட் அனலைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோமே, நம்ம எப்படி கேஷுவலா சொல்றது? பேமெண்ட்ல ஒரு இது பாக்குறேன் ஓ அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸ் போட்டிருக்கான். சரி, போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வர்றேன். காவேரி ஃபண்டு, காவேரி எதுங்கிற வார்த்தை எதுக்கு பேமெண்ட்ல வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா,
தமிழ்நாடுல கண்டுபிடிச்சிட்டான்னு பயந்துட்டியா?
பார்த்தா, நான் பார்த்தா 2 ரூபா பிச்சை கேட்டுட்டு இருக்கேன் அந்த இடத்துல. சார், 2 ரூபா கொடுங்க சார் அப்படின்னு. அவங்களுக்கு எவ்வளவு தரணும்? 2 ரூபா தரணுன்ற மாதிரி. என்னடா அது 2 ரூபான்னு சொல்லிட்டு அதை மோர் இன்ஃபர்மேஷன் சொல்லி உள்ள போய் பார்த்தா, இது வந்து பாத்தீங்கன்னா ஈஷா பவுண்டேஷனோட பிவிஆர் டைப்ல வந்து வச்சு பாத்தீங்க அப்படின்னா சேர்ந்து வந்து நாங்க வந்து காவேரி ஆறுகளை வந்து காப்பாத்த போறோம், மரங்கள் நட்டு காவேரி ஆற்றுகள் வந்து இது பண்ண போறோம் அப்படி இப்படின்னு போட்டு 2 ரூபா கேக்குறேன் எல்லாத்திலையும். சரின்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கு போனேன்.
அன்டிக் பண்ணியா டிக் பண்ணியா?
அது அன்டிக் பண்ணிட்டு தான் போனேன். 2 ரூபானாலும் நான் கொடுப்பேனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் பிவிஆர் வெப்சைட் அந்த இதுல போய் பார்த்தா அப்ராக்சிமேட்டா அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 1.82 lakhs ஸ்கிரீன் தியேட்டர் சீட்ஸ் மட்டும் வச்சிருக்காங்க இந்தியால.
1 லட்சம் வச்சிருக்கோம் ரவுண்டா.
எங்க 182,000 ஒரு லட்சம்.
ஆமா சரி, ஐயோ ஆமா, அதுவே அதிகமா இருக்கு. சரி, 182,000 சீட்டு,
சரிங்களா? சரி, அது வந்து தியேட்டர்ல போய் புக் பண்றவங்க கொஞ்சம் பேரு, இதெல்லாம் நான் சாப்பிடுமா போடுறேன், சரிங்களா? அது கொஞ்சம் பேரு. அது போக புக் மை ஷோ டிக்கெட் நியூ இது மாதிரியான அதர் பேமெண்ட் கேட்வேல புக் பண்றவங்களை வந்து ஒரு 50% நெக்லெக்ட் பண்ணிடுவோம். 50-60% ரெகுலேட் பண்ணிடுவோமே, சரிங்களா? இப்போ வந்து ஒரு 90,000 வருது. நம்ம என்ன ஒரு 45,000 கூட வச்சு,
50,000
ஒரு மாசத்துக்கு, ஒரு மாசத்துக்கு 35-30 லட்சம் இந்த ஒரு சீம்லெஸ் ப்ராசஸ்ல 2 ரூபா கேக்குறது மூலியமா அசால்ட்டா ஒரு மாசத்துக்கு 30 லட்சங்கிற பேர்ல பல பேரோட வருஷ பேக்கேஜ் ஆன பல பெரிய பெரிய சீனியர் எம்ப்ளாயிஸோட வருஷ பெரிய பேக்கேஜே 30 லட்சம் தான் இருக்கும். அசால்ட்டா கீழே ஒரு பேமெண்ட்ல 2 ரூபீஸ் பார் காவேரி அப்படின்னு போட்டு விட்டுட்டு, என்ன இதுதாங்க, இதுதாங்க ஸ்மார்ட் ஒர்க்ன்றாங்க நினைக்கிறதுதான். அந்த என்னங்க,
நான் இப்ப கேட்க வந்ததே அதுதான். நீங்க அந்த பே பண்ற பட்டன் பே நோன்னு பெருசா கொட்டலத்துல கீழே இருக்குமே, ரெட் கலர்ல ஒரு பாக்ஸ் குள்ள பே நோ அப்படின்னு இருக்கும்.
வருவானுங்க
அடுத்ததுக்கு.
அது அதான் அந்த யூஐயூஎக்ஸ்ட போய் கேக்குறது சார், இது டிக்லே வைக்கவா? டிக்லே வைப்பா, டிக்லே வச்சு அவங்க புக்கிங் எல்லாம் வந்து கடைசி சம்டைம்ஸ் வந்து அர்ஜென்ட்ல புக் பண்றவங்க டக்கு டக்குன்னு புக் பண்ணுவான், கரெக்ட்டுங்களா? அவன்கிட்ட தட்டிடணும் டக்கு டக்குன்னு.
அது இன்னொன்னு இருக்கு, இதுல ஏபி டெஸ்டிங் ஒண்ணு அழகா பண்ணலாம். நான் செக் பாக்ஸ் ஒருத்தன் பே நோ பட்டன் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் அந்த காவேரி அந்த பேஜ் வருதுல டாக்ஸ் இந்த டீடைல்ஸ் வித்தவுட் செக் பாக்ஸ் வந்து எத்தனை பேர் 2 ரூபா ஓகேன்னு சொல்லி குடுக்குறாங்க, இல்ல ஆட்டோமேட்டிக்கா வைக்கிறப்ப எத்தனை பேர் குடுக்குறாங்கன்றதையும் பாக்கலாம்.
ஆட்டோமேட்டிக்கா வைக்கிறப்ப குடுக்கறப்பதான் அதிகமா இருக்கும். என்ன
இதுல இன்னொன்னு என்னன்னா, அந்த 50,000 நம்ம சொன்னோம்ல ஆவரேஜா கணக்கு வச்சுக்கோன்ட்டு, அது வீக் எண்ட்ல யோசிச்சு பாருங்களா, 50,000 ஒரு லட்சம் சீட்டா கூட இருக்கலாம்,
இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு.
30 லட்சம் கம்மின்னு சொல்றாங்க,
கம்மி அதான் சொல்றேன், கம்மி ஒன் மந்த் இல்லங்க. சி அது எவ்வளவு, இது வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா,
இப்ப நான்
பணக்காரனா இது மாதிரி பண்ணிட்டாங்க, வடிவேல் மாதிரி பண்ணிட்டாங்க கடைசியில. இப்ப நான் எப்படி பணக்காரான்ற டெய்லி 100 ரூபா உங்கள்ட்ட கேட்டு
பணக்காரது 100 ரூபா கேட்டாரு, 2 ரூபாதான் கேட்கறாரு, அதை கொடுக்க மாட்டேன்.
அழகா பாத்தீங்க அப்படின்னா என்னங்க சப்பையா காசு எடுத்துட்டு போறானுங்க, என்னங்க இது என்னங்க.
நான் இப்ப அதான் யோசிச்சு பாக்குறேன், இப்ப PVR கூட டைப் போச்ச மாதிரி அந்த ஈஷா பவுண்டேஷன் அந்த காவேரி
முடியல,
நாளைக்கு ஜியோ மார்க் பிக் பாஸ்கெட் சொமேட்டோ ஸ்விக்கின்னு சொல்லி வச்சானா, யோசிச்சு பாரு, 2 ரூபா தானே,
2 ரூபா தாங்க, ஆனா கோடீஸ்வரன் ஆயிருவாங்க.
இப்பயே PVR வச்சே 30 லாக்ஸ், இந்த ஜியோ மார்ட் இந்த க்ரோசரி ஐட்டம்ஸ் எல்லாம்
முடிஞ்சு போச்சுங்க.
சொமேட்டோ ஸ்விக்கி எல்லாம் ஆர்டர் பறக்கும், ஒரு நாளைக்கு எவ்வளவு மில்லியன் ஆர்டர்ஸ் போகுதுன்னு அவனுக்கே தெரியாது.
அதுவும் இந்த ஃபண்ட் இதுக்கு கீழே வாங்குறது, அந்த ட்ரஸ்ட் கீழே வாங்குறது வேற, சரிங்களா, ட்ரஸ்ட் கீழே வாங்குறது டாக்ஸ் வேற கன்செப்ஷன் வரும் இல்லையா உங்களுக்கு, டாக்ஸ் ரிடக்ஷன் டாக்ஸ் ஃபேவர் வேற வரும் இல்லையா. அது என்னங்க என்னங்க ஐயோ, எனக்குலாம் அதான் சம்டைம்ஸ் பார்க்கும்போது வயிறு எரிச்சலா இருக்குள்ள சில பண்ற ஸ்கேம் எல்லாம், அது நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது, எது ஏன்டா என்கிட்ட ஏண்டா என்ன சலசம் பண்றீங்கன்னு உங்க ஆத்தா பண்ண பெத்து
விட்டுருக்கேன். அப்படி கேட்க மாட்டாங்க, 2 ரூபா தானப்பா கேட்டேன் அப்படின்னு சொல்லுவான், அவன் பின்னாடி 1 லட்சம் பேர் நின்று இருப்போம், அப்படி நானும் அதே 2 ரூபா அவளை 2 ரூபான்றது ஒரு இது, இதுதான் நாளை கூகுள் பே போன் பே பண்ண போறானுங்க, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இப்ப யூபிஐ ஜாலியா விளையாண்டுருக்கோம்ல.
ஆமா இதேதான்,
அங்க 2 ரூபான்றது அவன் 10 பைசா நினைப்பான், அவ்வளவுதான்
அவ்வளவுதான், என்ன இப்ப 10 பைசா வச்சா அவளுக்கு அந்த லாபம் வந்துடும்.
ஆமா அதை விட பயங்கரமா எடுப்பாங்க, அவனுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு பில்லியன் டிரான்சாக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு, மாத்தி மாத்தி 10 பைசான்னு வச்சானா எங்க போய் நிக்கும், அது வரும் வரும், அது ஒரு நாள் வரும்,
பேசாம ஒரு இது ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் ரொம்ப. தாடி கொஞ்சம் நல்லா வளர்த்துக்கிட்டு கொஞ்சம் லைட்டா அந்த ஒயிட் அங்கி போட்டு ஒயிட்டும் இதுவும் போட்டிருக்காங்க நினைக்கிறேன், காவி எல்லாம் போட்டாச்சு, நம்ம வேணா ஒரு கோல்டன் கலர்ல ஒரு அங்கி மாதிரி அப்படியே போட்ட மாதிரி போட்டுட்டு
ஒண்ணு பெருசா பண்ண வேணாம், சென்னை மார்க்கெட்டை மட்டும் பிடிச்சிட்டு எல்லா சூப்பர் மார்க்கெட்டையும் டைப் வச்சுட்டு உங்க பில்ல இருந்து வர 2 ரூபா வந்து எங்களுக்கு டொனேட் பண்ணுங்கன்னு சொன்னா போதும், இந்த டிமார்ட் இந்த மாதிரி பெரிய பெரிய கடைகள் இருக்குல்ல, அதாவது சப்போர்ட் பண்ணுங்கன்னு கஸ்டமர்ஸ்ட கேட்காதீங்க, நீங்களே பில்ல 2 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டுருங்க.
ஆமா
அப்படின்னு சொல்லிட்டு
இன்னைக்கு இன்னைக்கு எபிசோட டைட்டில் நான் சஜெஸ்ட் ஈஷாவின் லீலைகள் இதான்,
இப்படி போட்ட அடுத்த செகண்ட் பாட்காஸ்ட் எபிசோட தூக்கிடுவானுங்க, தேவையா
இல்லனா இப்படி போடுங்க, the proud idea of ஈஷான் போடுங்க, தற்காலிகமா இருந்து போடுங்க.
ஏ அவர் பேர் இப்ப சொன்னதே வந்து AI வந்து இப்ப புடிச்சிருக்கும்டா, அவங்க வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க, எங்கெங்க மென்ஷன் ஆகுதோ அவங்க கூட நோட்டிபிகேஷன் போயிடும், டக்குன்னு பாட்காஸ்ட ஸ்கேன் பண்ணி இன்னைக்கு யாரோ அவங்களை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னு டேட்டா அவங்களுக்கு போயிடும். போறதுக்குள்ள இந்த பாட்காஸ்ட் நீங்க கேக்குறீங்க அப்படின்னா நீங்க குடுத்து வச்சவங்க, கீழே லிங்க் இருக்கு, டிக் பாக்ஸ் கிளிக் பண்ணி எங்களுக்கு 2 ரூபா அனுப்புறது அனுப்பலாம். காவேரி காலிங்கா,
ஆமா காவேரி காலிங், கேட் காலிங், 2 ரூபா ப்ளீஸ்,
2 ரூபா கொடுத்தா போதும்,
நல்ல ஒரு லென்த்தியான இதா வந்திருக்கு, இதேனால அடுத்தடுத்து லென்த்தி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, ஏதோ நியூஸ் அதிகமா
இருந்தாலும் கேட்டு ஒண்ணு சொல்லணும்னு, நிறைய பேர் டிஎம் பண்ணாங்க பேஜுக்கு, இவங்கலாம் அந்த நடுவுல கேட்பாங்கல்ல பாட்காஸ்ட, நேத்து கூட ஒருத்தர் டிஎம் பண்ணாரு, என்ன சொல்றாருன்னா, ப்ரோ நீங்க 10-15 மினிட்ஸ்க்குள்ள பாட்காஸ்ட முடிச்சிருங்க அப்படின்னு சொன்னாரு, எனக்கு புரியவே இல்லை, டேய் நீ தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா, நம்ம என்ன பண்றோன்றதெல்லாம் பாத்துட்டு இருக்கியா அப்படின்னா அவன் என்ன சொல்றான்னா, இல்ல ப்ரோ நார்மலா வந்து பாட்காஸ்ட் வந்து 15-20 மினிட்ஸ் மேல யாரும் பெருசா கேட்க மாட்டாங்க, போர் அடிச்சிரும்
அப்படின்றான்.
அதான் எப்ப உனக்கு போர் அடிச்சா நீ போறா சார், நாங்க என்ன பண்றது அப்படின்னு இருந்துச்சு, எனக்கு கடுப்பாயிருச்சு, அதை சீரியஸா பார்த்தோன்னே, இவன் என்னடா பேசிட்டு இருக்கிறான், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோன்றதே தெரியாம அறகுறையா வந்து இது பண்றானே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, இதுவரை சண்டைக்கு வர மாதிரி பேசிட்டு
இருக்கிறான்.
அதை சொன்னதே வந்து என்னன்னா, ஜஸ்ட் அ சஜஷன், மேக் இட் 10-15 மினிட்ஸ், மோர் தன் தட் நோ ஒன் வில் ஹியர் ஃபார் அ டே, தே வில் கெட் போர்ட் அப்படின்னா. அப்ப நான் என்ன கேட்டேன்னா, நீ என்னென்ன பாட்காஸ்ட் கேட்ப அப்படின்னு நான் கேட்டேன், அப்ப சொன்னதெல்லாம் பாத்தீங்கன்னா, ஆண்டர்பிரினர்ஸ் ஆன் ஃபயர், 100 ஆண்டர்பிரினர், ஜோஸ் டாக்ஸ், யுவர்ஸ் பாசிட்டிவ்லி இஸ் மை ஃபேவரட் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பாட்காஸ்ட் எல்லாமே
யூ ஆர் நாட் மை ஆடியன்ஸ்,
அதுதான் எனக்கு இருந்துச்சு, ஏடா நீ கன்சியூம் பண்றதெல்லாம் 10-15 நிமிஷம் பேசுறாங்கன்றதுக்காக நானும் எப்படா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு.
நிறைய பேர் இப்ப 10-15 நிமிஷம் கேக்குறவங்க வந்து, நீங்க யூ டோன்ட் ஹாவ் டு கெட் அஃபண்ட் அபவுட் திஸ், பட் சொல்றேன், நாங்க இங்க வந்து வெறும் நியூஸை எடுத்துட்டு வந்து அங்கங்க பொறுக்கிட்டு வந்து நியூஸை வந்து மட்டும் போடல.
அதை வாசிச்சாலே 15 நிமிஷம் பத்தாதுங்க, இருக்கு நியூஸ் வாசிச்சாலே 15 நிமிஷம் பத்தாது. எடுத்துட்டு வரணும்
அதை, நாங்க அதை நாங்க டிஸ்கஸ் பண்றோம். அதுல டிஸ்கஸ் பண்ணி அது இன்னொரு அது ஃபியூச்சரோட அந்த நியூஸோட அந்த நியூஸோட ஃபியூச்சரோட கான்சிக்வன்சஸ் எப்படி இருக்குன்னு பேசுறோம். அந்த நியூஸோட கான்சிக்வன்சஸ் கரண்டா எப்படி இருக்குன்னு பேசுறோம். ஒரு இண்டஸ்ட்ரியோட டேட்டா கிடைச்சிச்சுன்னா அது அந்த டேட்டாக்கான காரணம் என்னங்கிறத பேசுறோம். இதெல்லாம் பேசும்போது தான் உங்களுக்கான உங்களுக்கு ஒரு ஐடியா, ஒரு ஹோல்சமான ஐடியா டு லுக் த பிஸ்னஸ் அப்படின்றது தெரியும். எக்கனாமிக்காக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், பார்க்கறதுக்கு ஒரு ஹோல்சமான பார்வையை உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து முக்கிய செய்திகள் வாசிப்பது கேட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டொமினோஸ் வந்து ஜொமாட்டோ விட்டு வெளியே போவதாக
பேசாம இப்பதான் எனக்கு தோணுது. ஒரு நாள் இவங்க கேட்கற மாதிரி செய்திகள் வாசிப்பது மாதிரி ஒரு எபிசோட் பண்ணி விட்டா என்ன அப்படின்னு கேக்குது எனக்கு. வெறும் நியூஸ் மட்டும் வாசிட்டு போயிருவோம். சில பேருக்கு போர் அடிக்குதுல,
அந்த மாதிரி பண்ணி பார்த்தா எவ்வளவு உங்களுக்கு இது இந்த
அப்போ உங்களுக்கு புரியும்.
இதுதாங்க ஐடியா, இந்த பாட்காஸ்டோட ஐடியாவே இதுதாங்க. டிஸ்கஸ் பண்ணி அது ஒரு இதுக்கு வர்றதுதான் இதுல சரிங்களா. மைண்ட்ங்கிறது மொத்தமான விஷயம், அதை கொஞ்சம் யூஸ் பண்ணி இதை பண்ணணுன்றதான் அது இது. ஸோ அதான்
என்ன
பார்க்க போறீங்க? வேற என்ன மெயினா வந்து பாத்தீங்கன்னா கேக்குறதோட மட்டும் இல்லாம ஷேர் பண்ணுங்கப்பா. கொஞ்சம் அப்படியே நம்பர்ஸ் எல்லாம் அப்படியே நிக்குது, அதனால கொஞ்சம் பாத்துக்கிட்டு ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா. ஸ்டோரி போட்டு ஷேர் பண்ணா ரொம்ப சந்தோஷம். அப்படி முடியல அப்படின்னா பக்கத்துல கேட்டாச்சு, தம்பி இதை கேளுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. இல்ல உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இந்த மாதிரிமா இதெல்லாம் கேளு, இந்த மாதிரி பாட்காஸ்ட் எல்லாம் கேளு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஏன்னாமா less than 25% தான் வேலைக்கே போறாங்களா கிராஜுவேட் ஆகிட்டு, அதனால இந்த மாதிரி பாட்காஸ்ட் எல்லாம் கேளுமா என்ன நடக்குது பிசினஸ் உலகம் எப்படி இருக்கு, இந்த போற வாழ போற காலகட்டத்துல நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து வாழணும்னா ரெண்டு பேர் சேர்ந்தாமா சம்பாதிக்கணும் அப்படி எல்லாம் இருக்குமா கொஞ்சம் கேளுமா.
இந்த கப்பிள்ஸா இருக்கவங்க எல்லாம் இந்த மின்ட் நியூஸ் பேப்பர் வந்து வாசிங்க, ஏன்னா அதுல வாரம் வாரம் ஒரு நாள் வந்து ஒரு ஆர்டிகல் போடுவாங்க கேட்டு. ஏதாவது ஒரு கப்பல் எடுத்து அவங்க நாங்க பினான்சியலா நாங்க என்ன பண்றோம்ன்றத ஒரு எடிட்டோரியல் இது மாதிரி போடுவாங்க வெனஸ்டேன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டா தெரியல. அது நல்லா இருக்கும் படிக்கிறப்ப. நாங்க இந்தந்த இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், இவ்வளவு ஃபண்டு வந்து நாங்க இதுல ஒதுக்கியிருக்கோம், ரியல் எஸ்டேட் இது பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு அதை வேணா படிச்சு பாருங்க யாரும் கப்பிள்ஸா இருந்தீங்கன்னா.
ஸோ யா அடுத்த வாரம் டிஃபரெண்டான நியூஸ் இன்சைட் இன்டர்பிரேஷன்ஸோட உங்களை வந்து சந்திக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ரோபோ மற்றும் கேட். பை பை. இன்ஃபர்மேஷன் இஸ் பவர். அப்டேட் யுவர் செல்ஃப். குட் நைட்.